எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றுக்காய் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே. யா இயேசுவே, எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காய் ஆண்டவரே சிலுவையிலே தொங்கினீரே அப்பா. உங்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரி துப்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா ஆண்டவரே, என்னை வாழ வைப்பதற்கு நீர் சரணமானீர் ஆண்டவரே. எங்களை வாழ வைப்பதற்கு நீர் ஆண்டவரே சிலுவையிலே தொங்கினீர் ஐயா. உங்கள் அன்புக்கு அளவில்லையப்பா. எங்களை அவ்வளவுத்துக்காய் நேசித்தீங்க ஆண்டவரே. சிலுவை பரியந்தவங்களை நேசித்தீங்க ஆண்டவரே. சிலுவையில தொங்கி இருந்தும் நீங்க எங்களை நேசித்தீங்கப்பா. அநேகர்களை விட்டு ஓடினார்கள் ஆண்டவரே. உங்களை மறுதளித்தார்கள் ஆண்டவரே. சிலுவையை தொங்குகிற பொழுது உங்களை புறக்கணித்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை நேசித்தீரப்பா. ஆனாலும் எங்களை நீ நேசித்தீர் ஆண்டவரே. நன்றி அந்த நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவரை பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இருந்ததில்லை. அவருடைய முதுகு உழுத நிலம் போலாயிட்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாழ்நாள் அவர்களை அடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா கல்வாரி, கல்வாரி சிலுவை சுமக்கிறவர்கள் சபிக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபிக்கப்பட்டவர்களை சிலுவையிலே அறைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் ஆண்டவர் சபிக்கப்படாதவராயிருந்தும், சாபத்திற்குரியவராயிராமல் இருந்தும், என்னுடைய பாவம், என்னுடைய சாபம் கல்வாரி அன்பை என்னிடும் போது நெஞ்சம் கலங்கிடுதே. அவருடைய அன்புக்கு ஈடாக எதுக்கும் கொடுக்க முடியாதுங்க. அவருடைய அன்புக்கு ஈடாக எதுக்கும் கொண்டுற முடியாது. அவர் எங்களை நேசித்த அளவு எங்களால் அவரை நேசிக்க முடியலையே. அவர் எங்கள் அன்பு கூர்ந்த அளவுக்கு எங்களால் அன்பு கூற முடியலையே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நசரேயனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பார்க்கக்கூடிய ரூபம் இருக்கு இல்லையா. தேவனை பார்க்க முடியலை எவராலும். தேவரை யாரும் பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் காயப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் துன்பப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் துயரப்பட்டார், வியாகுலப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்ட கஸ்தமனி தோட்டத்திலே ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார் தெரியுமா. அந்த வியாகுலமும் அந்த நெருக்கமும் ஒரு மனுஷனை ரத்தம் சிந்த செய்யுமா. இன்னைக்கு வேத மெடிசின் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லிச்சுன்னா, ஒரு மனுஷன் வியாகுலப்படுகிற பொழுது அவனுடைய நரம்பு வெடிக்கும், அது ரத்தமாக வெளியே வருமா.
அதாவது அவர்கள் தாங்க முடியாத ஒரு கிரணத்துக்குள்ளே போகிற பொழுது இப்படி காரியங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே கஷ்டமனை தோட்டத்திலே ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் மறக்க கூடாது. அவருடைய கல்வாரி பாடு நாம் நினைக்கிறோம் அது சிலுவையிலே என்று சொல்லி, அது கஷ்டமனையிலே ஆரம்பித்து விட்டது. அவர் சொன்னார், இது எனக்கு வேணாம் ஆண்டவர, இது சரியான கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு வேணாம் ஆண்டவர, ஆனா உன் சித்தம் நிறைவேற, உன்னால் நேசிக்கப்படுகிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தி ஆண்டவரே அப்படி சித்தத்தை நான் செய்கிறேன், என்ன நான் ஜனங்களை நேசிக்கிறேன்ப்பா, என் ஜனங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல பேசாம போனார், நாங்க பேசாம போனார, எங்க அடிக்கப்படுவதற்கு சிலுவையில தொங்கப்படுவதற்கு அவர் பேசாம போறார். ஏன் தெரியுமா? உன் பாவமும் என் பாவம் அவரை சிலுவையிலே அடித்தது, உன் பாவமும் என் பாவமும் இயேசுவை சிலுவையிலே அடித்ததையா? ஏன் தெரியுமா? நானும் நீ இன்றைக்கு வாழ வேண்டும், நானும் நீ இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும், நானும் நீ தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். நாம் யாரும் ஒரு கல்வாரி பாட்டை சிந்திக்க முடியாது, அவ்வளவு தூரத்திற்கு. இயேசுவை சுத்தி இருந்தவர்கள் எல்லாரும் திடீரென்றவர்களை கைவிட்டார்கள், எல்லாரும் விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசுவோடு இருந்தால் நாமளும் மறித்து விடுவோம், நாமளும் சிலுவையில் அடிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி அவர்களும் ஓடிவிட்டார்கள். அவருடைய சீஷர்கள், முக்கியமானவர்கள், அடுத்த நபர்கள் இயேசுவை கைவிட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசு சிலுவையிலே தனியே தோங்கினார், தட்ட தனியே தோங்கினார். ஒருவர் நாள் கைவிடப்பட்டு மறைக்கப்படுகிற பொழுது நாம் அங்கலாய்க்கிறோம், ஆனால் தேவன் நம்பின எல்லாரும் கைவிட்டார்கள். கடைசியிலே பிதா கூட அவரை பார்க்க முடியாமல் போய்விட்டது, பிதா கூட அவரை பார்க்க முடியாமல் போய்விட்டது. இயேசு தட்டம் தனியே தோங்கி அப்படி இருந்து இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? என் ஜனங்களை நான் கைவிடுவதில்லை, என் ஜனங்களை நான் விடமாட்டேன், என் ஜனங்களை நான் விடமாட்டேன்ப்பா. அவருடைய முதுகு உழுத நிலம் போல ஆயிட்டு பாருங்க, உழுத நிலம் போல ஆயிட்டு. அவருக்கு பார்க்கக்கூடிய ரூபம் இருக்கல, வேதம் அவரை வர்ணிக்கிற பொழுது எப்படி சொல்லுகிற தெரியுமா? அவர் 15,000 பேரிலும் சிறந்தவரா, ஆனா அவர் சிலுவையில் எப்படி தொங்கினார் தெரியுமா? பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இருக்கல. ஏங்க, என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் சிலுவையில் அவரை அடித்துச்சு, சிலுவையில் அவரை நொறுக்கி விட்டது. அந்த சிலுவையில இருந்து தேவன் சில வார்த்தைகளை பேசினார், பேச முடியாத சூழ்நிலையிலும் இருந்து தேவன் சில வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ அதை சிலுவையிலே பேசி தீர்த்தார் பாருங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இப்படி நடந்ததா? காலங்களுக்கு முன்பதாக, வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்கமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் சிலுவை பாட்டிலே நிறைவேற வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது அது காலங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டியவைகள். இயேசு ஒவ்வொரு காரியம் அவர் தேவ சித்தத்தை அணுகி நடந்தார், தீர்க்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கவனமாக இருந்தார். கல்வாரி அன்புக்கு ஈடாக எந்த ஒரு அன்பையும் கொடுக்க முடியாது பாருங்க, அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த சிலுவையில இருந்து தேவன் 7 முத்துக்களை கொடுத்தார், 7 வார்த்தைகளை கொடுத்தார், 7 ரத்தினங்களை கொடுத்தார். அந்த 7 வார்த்தைகளும் அருமையானவைகளே. அவர் கொடுத்த 7 வார்த்தைகளை விட அவர் இருந்த சூழ்நிலை மிகவும் முக்கியமே. 7 வார்த்தைகளை விட அவர் நின்று கொண்டிருந்த நிலைமை முக்கியமே. வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கியவராய் 7 வார்த்தைகளை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம், தயவு செய்து கவனமாய் கேளுங்க. அந்த சிலுவையின் சிந்தனையை விட்டு
கடந்து சென்று விடாதிருங்கள். பயபக்தியோடு அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள உன்னதமான அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள அதே இன்ப நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெயமடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. என்னோட கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே 6:14.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பிசை இந்த வார்த்தைக்காய் தேவனிடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து என்னையும் உங்களையும் அவருடைய சமூகத்திலே வைப்போம். ஆண்டவர் தாமே காரியங்களை நடத்துவாராக. அன்பின் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே இதோ உங்களுடைய புதிய சிருஷ்டியான இந்த நாளிலும் தேவரீர் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் உங்களுக்கு சோத்திரம். கர்த்தாவே, இம்மட்டும் உதவி செய்த எங்களுடைய தேவன், இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எதற்காக எங்களுக்காக பாடுகள் பட்டீரோ, எதற்காக இந்த கொடுமைகளை எல்லாம் சகித்தீரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று எங்கள் கண்களையும் செவிகளையும் இருதயங்களையும் ஒரு விசை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் பாக்கியமுள்ளவைகளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, கை கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்மண்டையிலே வந்து சேரட்டும். ஆண்டவரே, தேவரீர் நீர் அந்த நித்திய பேரானந்தத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் அல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். தயவு செய்து இன்னொரு கதை வாசிங்க சிஸ்டர்.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் அநேகமாக கடைசியிலே வாசித்திருக்கலாம், ஆனாலும் இதை ஆரம்பத்திலே நான் முன்வைக்கிறதுக்காக ஒரே ஒரு காரணம், உலகத்திலே அநேக பெருமையின் ஆவிகள் இந்த நாட்களிலே ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது. சபைகளிலும் சூழல்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் குடும்பங்களிலும் நான் அதிகமாய் அதை பார்க்கும்போது, மண்ணான மனுஷன் ஒருமுறை தன்னுடைய சூழ்நிலைமைகளை மறந்து போய் இப்படி மனமேட்டிமையாய் ஆகியிருக்கிறதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை தகுதிப்படுத்தினவரை இன்றைக்கு எல்லாம் சகோதரர் எல்லாரும் அதைத்தான் பேசினார்கள். நாங்கள் என்றைக்குமே மறந்து போய்விடக்கூடாது. வருஷத்திலே ஒரு நாள் நாங்கள் அதை நினைவு கூறுகிறவர்களாக இல்லாதபடிக்கு நானும் நீங்களும் அனுதினமும், ஏனென்றால் இந்த உலகத்திலே சுவாசிக்கிற காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் போகுமாயிருந்தால் நிறைய பேர் மரித்து விழுந்து விடுவோம் இல்லையா. அதே போல இந்த தேவனுடைய இந்த இரக்கங்கள், இந்த கிருபை அன்றைக்கு இல்லாம இருந்திருந்தால், ஒரு நிமிஷம் அவர் மறுதளித்திருந்தால், ஒரு நிமிஷம் அந்த பாத்திரத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொள்ளாது போயிருந்தால், ஒரு நிமிஷம் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த மரணம் இன்னைக்கு உங்களுக்கு 2 அல்லது 3 விதமான காரியங்களை இந்த 7 வசனங்களுக்குடாகவும் சில வழியில நீங்கள் கவனிக்க தவறியிருக்கலாம் அல்லது கவனித்திருக்கலாம். அதனுடைய சேர்க்கைகளை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதை கொஞ்சம் அந்த பார்வையிலே என்னை பார்க்கும்படி செய்ததனாலே நான் இன்றைக்கு உங்களோடு இரண்டால் வேதம் தெரியாதவர்கள் அல்ல. இதுல இருக்கிற எல்லாருமே நீங்கள் வேதத்தை பலமுறை வாசித்து தியானித்தவர்கள். கிறிஸ்துவினுடைய பாடுகளை நீங்கள் எத்தனையோ தூரம் எத்தனையோ ஊழியர்களுக்காக நீங்கள் கட்டாயம் கேட்டிருப்பீர்கள். அதை தவிர உங்களுக்கென்று சொந்த அனுபவங்கள் வெளிப்பாடுகள் எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் எப்படி திருவுளம் பற்றுகிறார், அந்த ஏழு வசனங்களை கொண்டு இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் என்ன பேசப் போகிறார் என்பதுதான் முக்கியம். சிலுவையிலே தேவன் பாடுகள் அனுபவித்தார், எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுகளை சுமந்தார் என்பது வெளியரங்கமான ஒரு உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாடுகளின் ஊடாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது முதலாவது. இரண்டாவது, அந்த பாடுகளின் ஊடாக தேவன் இயேசு கிறிஸ்து எந்த வழிகளை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் அநேக உலகம் என்ன சொல்லுது தெரியுமா, தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த யூதர்களின் ராஜாவை நாங்கள் சிலுவையில் அறைந்து விட்டோம். குறைந்தபட்சம் யூத ஆசாரியர்கள் அவர்களுக்கு அது தெரியும், ஒரு பிரச்சனையை தீர்த்து விட்டாச்சு. எங்களுக்கு எதிரியாக எழும்பின ஒரு கூட்டத்தை சேர்த்த ஒருவனை நாங்கள் ரோம ராஜ்யத்தின் உதவியோடு தீர்த்து கட்டிவிட்டோம் என்று சொல்லித்தான் அவங்க நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகள் அனுபவித்த அல்லது அந்த சிலுவையினூடாக கடந்து சென்ற போது அவர் எத்தனை காரியங்களை எனக்காகவும் உங்களுக்காகவும் அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அதையும் நாங்கள் அடையாளம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஏழு வசனங்கள், அந்த ஏழு வசனங்களுக்கு பின்னாக மறைந்திருக்கிற அந்த வழிகள் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் அதையும் நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். கருத்தோடு கூட உங்கள் செவிகளை கொடுத்து உள்வாங்கிக் கொள்வீர்களானால் இது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதனாலே முதலாவது காரியம், கலாத்தியருக்கு எழுதின அதே புஸ்தகத்திலே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, என்னோடு கூட தயவு செய்து 3வது அதிகாரத்திலே இப்பொழுது சொல்லப்பட்டது போலவே 13வது 14வது வசனங்களை தயவு செய்து நீங்கள் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கியும் விட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று.
ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை இரண்டு கல்வர்களுக்கு நடுவிலே ஒரு சிலுவையிலே அறைந்து அந்த கல்வரோடு கல்வராக நடுவிலே அவரை அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவதற்கு ஏதுவாக அவரை அங்கே சித்தரித்திருந்தார்கள். அப்படி அவர்கள் அவரை அந்த சிலுவையிலே அறைந்து அந்த நடுவிலே தொங்க வைத்த போது அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும். ஏனென்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் அதிலே முதலாவது விண்ணப்பமாக பிதாவின் இடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த இடத்திலே இருந்தவர்களுக்காகவும் அவர்களுடைய அந்த ஏவுதலுக்கு உடன்பட்டவர்களுக்காகவும் ஒரு மன்னிப்பு கோரிக்கையை வைக்கிறார். ஏனென்றால் இயேசு மரித்தது, இயேசு உத்தரித்தது, இயேசு பாடுகள் பட்டது முக்காலங்களுக்காகவும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அவருடைய வாழ்நாளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய பாவங்களுக்காகவும் அவருடைய வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய பாவங்களுக்காகவும் அவருடைய மரணத்துக்கு பிறகு அல்லது அவருடைய மரண உயிர்த்தெழுந்தலுக்கு பிறகு இனி வரப்போகும் சந்ததியாருடைய பாவங்களுக்காகவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹலலூயா. முக்காலங்களுக்காகவும் மறித்த பாடுகள் பட்ட என்னுடைய தேவனை பற்றி நான் உங்கள் மத்தியில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இவ்வளவு காலமும் நீங்களே அவரை அப்படி அறிந்திருக்காவிட்டால் தயவு செய்து இன்றைக்கு அப்படி அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்னுடைய தேவன், முக்காலங்களுக்காகவும் தன்னை இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே தேவன். ஹலலூயா. ஏனென்று சொல்லி சொன்னால், நியாய பிரமாணம் ஒரு விசித்திரமான ஒரு காரியம் அதில் இருக்கிறது. அதை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நியாய பிரமாணத்தை நீங்கள் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் கை கொண்டு பரிபூர்ணப்படுத்தாவிட்டால் அங்கே ஏதாவது ஒரு இடத்திலே நீங்கள் தவறுவீர்களானால் நீங்கள் முழுவதும் தவறினீர்களாவீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு காரியத்திலே நீங்கள் பிளவுடுவீங்களா இருந்தால் இந்த நியாய பிரமாணம் சொல்லப்படுகிற சட்டத்திட்டத்திலே நீங்கள் சாபத்துக்கு நேராக நிற்கிறீர்கள். ஆக நியாய பிரமாணத்தை முழுவதும் கம்ப்ளீட் பண்ணாக்கள் கிடையவே கிடையாது. யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல, ஏன் தெரியுமா, செயலினாலே நானும் நீங்களும் சில வழியில கொலைகாரராய் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. ஆனால் பாவம் என்பது பல வழிகளிலே, வேதம் சொல்லுகிறது, சிந்தனையிலே உருவாகிற தீய சிந்தைகள் பாவம். இதிலே நான் அறிந்து கொண்டது எத்தனை, என்னுடைய சிந்தனையில வந்ததுல எத்தனை பாவமான சிந்தனைகள் சில வழியில நான் அறியாம இருக்கலாம், என்னுடைய அறியாமையா இருக்கலாம். அது என்ன செய்யும் தெரியுமா, அது அந்த பாவத்தினுடைய லிஸ்ட்லே போய் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். ஆக நான் அறியாத ஒரு காரியம் என்னுடைய மனதிலே தோன்றினது, என்னை குற்றவாளியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே என்னை குற்றவாளியாக அங்கே வைத்திருக்கும். ஆக நியாய பிரமாணத்தினாலே நான் நீதிமானாக முடியாது என்பதை என் அன்பின் ஆண்டவர் அறிந்திருந்தார். நான் ஒரு மாயைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்காத படிக்கு அந்த மாயை இன்றைக்கு அநேகம் பேர் நினைக்கிறார்கள், இன்றைக்கு கூட அநேக நினைக்கிறார்கள். எப்படி தெரியுமா, விசுவாச கிரியைகளை விட இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகள் ஹேண்டில் பண்றதுக்கு இலகுவாக இருக்கிறது. ஒரு பொருளை வாங்கி கொடுத்து விட்டு எங்களுடைய தப்பிதங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மனம் மாறுதல், மனம் திரும்புதல், இதெல்லாம் கஷ்டமா இருக்கப்பா, இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு எனக்கு இயலாமல் இருக்குது, என்னால மாற்ற முடியல, என்னால என்ன மாத்த முடியல, என்னால என்ன விட்டு கொடுக்க முடியல, என்னால அதை விட்டுவிட முடியல. அதுக்கு ஈடாக நான் ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தையோ ஈடு செய்யும்படிக்கு கொடுத்து விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள், சுலபமான வழி என்று நினைக்கிறார்கள். ஆனா என்ன நடக்கும், அது திரும்ப திரும்ப எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே அது பின்னாக வந்து கொண்டே இருக்கும், அல்லது எங்களுக்குள்ளே அது ஒளிந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யும், காலம் வரும்போது அது தன்னுடைய குணாதிசயத்தை காண்பிக்கும் இல்லையா. உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த தன்மை, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத அந்த தன்மைதான் அந்த பாவம். அநேகருக்குள்ள தெரியறே இல்ல, நான் உண்மையா சொல்றேன், அநேகருக்குள்ள தெரியறது இல்லை. எங்களுக்குள்ள என்னென்ன குணாதிசயங்கள், எப்படியான கீழ்ப்படியாமைகள் இருந்தது எங்களுக்கே தெரியுதில்ல. காலம் வரும்போது, வேலை வரும்போது, அது வெளியிலே வரும்போது இல்லையா, ஒரு நாளைக்கு பொறுப்பீங்க, ரெண்டு நாளைக்கு பொறுப்பீங்க, மூன்று நாளைக்கு பொறுப்பீங்க, காலம் பூரா பொறுக்க முடியுமா? அதான் ஒருத்தர் கேட்டிருந்தார், மன்னிப்பின் இந்த ரகசியம். பவுல் சொன்னார், இந்த பாடுகளின் ஐக்கியம் எனக்கு விளங்கில்லையா, நான் இவ்வளவு காலம் நான் படித்து வேதத்தை அறிந்து என்னுடைய வயதுக்குட்பட்ட எல்லாரையும் விட நான் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு அறிவுள்ளவனாய் இருந்த போதிலும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் ஐக்கியம் எனக்கு விளங்கே இல்லை. இந்த மனுஷனுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்துக்கிறார்? அதை அறிந்து கொள்ளும்படிக்கு நான் என்னுடைய நாலேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் விற்று பார்ப்பேன்னா அப்பவும் எனக்கு விளங்கே இல்லை. ஆக இதெல்லாத்தையும் தூக்கி கொண்டு போனா இவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி செய்யறாராம், அதை குப்பையாக எண்ணுகிறார். அந்த டைம் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இப்ப இருக்கிற என்னுடைய ஆயுள் காணாது, இனி நான் ஒருக்கா முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போய் இயேசுனுடைய அன்பெண்டா எப்படி இருக்கும், இயேசுனுடைய இரக்கங்கள் எப்படி இருக்கும், அவருடைய தயவு எப்படி இருக்கும் இல்லையா, அவருடைய மன்னிப்பு எப்படி இருக்கும்னு காண்றதுக்கு எனக்கு வயசு காணாது, டைம் அவுட். ஆக அதுல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படின்னா என்ன, அதுல வெளிப்படையா அவங்களுக்கு தெரியுற ஒரு காரியம், அந்த பாவம் எதனால வருகிறது, அறியாமையினாலே வருகிறது. ஹலலூயா. கவனிங்க, அந்த பாவம் எப்படி உண்டாச்சா,
ஒரு அறியாமையினாலே உண்டான ஒரு பாவத்தை பற்றி அங்கே எங்களுடைய அன்பின் ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிங்க. அறியாமை என்ன தெரியுமா? இருள். அதுக்கு மறுபேர் இருள். அறிவுக்கு பேர் வெளிச்சம் என்றால் அறியாமைக்கு என்ன பேர்? இருள். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பூமியை பார்த்தார், பூமி ஒழுங்கின்மையாயிருந்தது. எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயம் சிந்தனை ஒழுங்கில்லாமல் இருக்குமோ, பல காரியங்களால குழம்பி போயிருக்குமோ, பூலகத்துக்குள்ளே இருக்குமோ, அப்படி பூமி இருந்ததாம். உடனே ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க உங்களை மேக்கப் பண்றதுண்டா, வெளிச்சத்துல போயிருந்தா மேக்கப் பண்ணுவீங்க இல்லையா? உங்களை திருத்திக் கொள்றார்கள் யாராவது இருட்டு ரூம்ல போயிருந்து நீங்க உங்களை வெளிக்கிடுவீங்களா சொல்லுங்க? இல்ல, கடைசிங்கிறார். என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் முதல்ல என்னை வெளிச்சத்தின் நடுவிலே நிறுத்தியாக வேண்டும். என்னுடைய வெளியரங்கமான கோலங்களை நான் சரி செய்யும் போது வெளிச்சத்துக்கு நேரே என்னை நான் நிறுத்தியே ஆக வேண்டும். என்னுடைய வெளியரங்கமான கோலங்களை நான் சரி செய்யறதுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய அந்தரங்கமான காரியங்களை நான் சரி செய்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு மெய்யான வெளிச்சம் வேண்டியதா இருக்கிறது. ஹலலூயா. ஏனென்றால் அநேக நேரங்களில் நீங்கள் உடனே நீங்க உணராவிட்டாலும் சில நாட்களுக்கு பிறகாவது, அல்லது யாராவது உங்களுக்கு புத்தி சொன்னதுக்கு பிறகாவது, அல்லது நீங்க இந்த வேத வசனத்தை வாசித்த பிறகாவது நீங்கள் உங்களுடைய மதியினத்தை குறித்து கொஞ்சம் வெட்கப்பட்டிருப்பீங்க, அல்லது வேதனைப்பட்டிருப்பீங்க, அல்லது சில வேளையில நீங்க உங்களையே நீங்க கோபிச்சு கொண்டிருக்கலாம், எதனால நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டேன், அது இப்படியான ஒரு விபரீதத்தை கொண்டு வந்து விட்டது, இன்றைக்கு என்னை குற்றவாளியாக நிறுத்தி விட்டது, இன்றைக்கு என்னை ஒரு பாவியாக இது நிமித்தம் நிறுத்தி விட்டது. நிச்சயமாக நீங்கள் மனசாவப்பட்டிருப்பீங்க. வெளியிலே சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவன் தந்த அந்த தீபம் உங்களை உறுத்தி கொண்டே இருந்திருக்கு இல்லையா? ஹலலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாமையினாலே அப்படின்னா அந்த அறியாமையினுடைய இருள் அகல வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் அவன் சொன்னார், உலகத்திலே வந்து ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. ஹலலூயா. எந்த மனுஷனையும், படித்தவன் என்று இல்லை, படிக்காதவன் என்று இல்லை, பணக்காரன் என்று இல்லை, ஏழை என்று இல்லை, வியாதியஸ்தன் என்று இல்லை, ஆரோக்கியமானவன் என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை. ஹலலூயா. எந்த மனுஷனுக்குள்ளே அந்த ஒளி வருகிறதோ அந்த மனுஷனை பிரகாசித்தே ஆக வேண்டும். காலவரையில்லை, எந்தவித கட்டளைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒளி. இன்னைக்கு அநேக ஒளிகள் உலகத்திலே தோன்றி இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், இந்த மனுஷர்களாலே உண்டாக்கப்பட்ட ஒளி, நிறைய ஒளி நீங்க இதுக்குள்ள போட்டிருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ரூம்ல இருள் இருந்து கொண்டுதான் இருக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட அந்த சூரியன் வரும்போதோ இதுல போட்டுக்கிற வெளிச்சங்கள் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை விட அது எங்கேயோ இருக்குது, எவ்வளவோ தூரத்தில் இருக்குது, எங்கேயோ இருந்து பிரகாசிக்குது. ஆனாலும் இந்த ரூமுக்குள்ள எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது. அந்த சூரியன் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த லைட் எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ணிடுங்க சரியா, வீட்டுக்குள்ள பாருங்க எல்லா இடமும் வெளிச்சமா இருக்குது. ஆக மெய்யான ஒளி, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சூரியன் அவ்வளவு வெளிச்சத்தை பூமியிலே கொடுக்க முடியுமா? இருந்தால் அந்த தேவனே, ஒளியா இருக்கிற அந்த தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வருவாரா? இருந்தால் அந்த ஒளி எப்ப ஏற்பட்ட ஒளி என்பதை தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டும். இன்றைக்கு தேவனாலே எனக்கும் உங்களுக்கும் உண்டாக்கி இருக்கிற அந்த சிலாக்கியங்களை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையிலே அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த அந்த தியாகங்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு பரிசும் ஒவ்வொரு தியாகத்தினூடாக உண்டானது. ஹலலூயா. சில ஊழியக்காரர்கள் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அவருடைய பாடுகளின் ஆரம்பம் கெத்செமனே தோட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. சிலுவையில் அல்ல, கெத்செமனே தோட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. எப்படி தெரியுமா? அங்கே அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் முதலாவது இல்லையா? இரண்டாவது, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட உடனே அவரை விட்டு எல்லாரும் ஓடி போகிறார்கள்.
கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கவனிங்க, தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, நான் உண்மை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டவன்றது கூட அவனும் ஓடிட்டான். சரியா, அவன் திருப்பி வந்தபோது கூட அதை விட கொடுமையானது அதுதான். எது ஓடினவன் தான் ஓடினவன் பேதுரு போயே இருந்திருக்கலாம், ஆனால் வந்து அந்த மறுதளிக்கிறதையும் நிறைவேற்றி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது அந்த அந்த பொசிஷன். வராமலே இருந்திருந்தா பரவாயில்ல, சரி ஓடின 11 பேதுருவும் 12 ஓடிட்டுன்னு சொல்லலாம், ஆனால் அதை கூட நிறைவேற்றி. அப்ப நீங்க அவருடைய மன சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். எப்படிப்பட்ட ஒரு பிரஷர் அந்த அந்த நேரத்தில் இயேசுக்கு இருந்திருக்கு. ஏனென்றால் கெத்செமனே தோட்டத்திலே வேதவசனம் சொல்லுது, அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூப்பிட்டு வியாகுலப்பட தொடங்கினார். அந்த வசனம் நீங்க அதுல வாசிச்சிருப்பீங்க. அதாவது வியாகுலம் என்பது ஒரு பயங்கலந்த ஒரு உணர்வு. முதல் முதலாக ஆண்டவர் தன்னுடைய வியாகுலத்தை தனக்கு நெருங்கின அந்த சிஷ்யர்கள் இடத்திலே கொட்டுகிற போது அவருடைய மனோநிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜபித்த தேவனிடத்திலே போய் ஜபிக்கிறார், 2 ஜபிக்கிறார். இருந்தாலும் சமா என்ன ஆச்சுனார், நான் என் பிதாவினுடைய முகத்தை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் எதை செய்கிறாரோ அதைத்தான் நான் பூமியிலே செய்கிறேன். நான் பூமியிலே செய்கிறது எதுவுமே என்னுடைய சுயமான செயல்பாடு கிடையாது, பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே செய்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் வியாகுலப்பட தொடங்கினார். தேவதூதர்கள் அவரை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இருந்து அங்கே அவர் சொன்னது போல உழுத நிலம் போல ஆக்கிவிட்டார்கள். 39 சவுக்கடிகள், 40 சவுக்கடி அடிக்கிறது யூதர்களுக்கு தண்டனையின் எல்லை, ஆனால் அவர்கள் 39 நிறுத்தி விட்டார்கள். என்றால் தப்பித்தவரி 40 மேல கூட அடிச்சிருந்தா நாங்கள் எண்ணினதுல பிழை இருந்தா என்று சொல்லி அவர்கள் 39 நிறுத்தி விட்டார்கள். அதுல எல்லாம் கரெக்டா இருந்தாங்க, ஆனா 39 அடிகள் அந்த சவுக்கடிகள், அந்த சவுக்குகளை பற்றி, அந்த கசைகளை பற்றி பிறகு ஆராய்ச்சியாளர்கள் விவரிக்கிறார்கள். அந்த நாட்களில எப்படிப்பட்ட சவுக்குகள் அங்கே பிரயோஜனப்படுத்தப்பட்டது, பாவிக்கப்பட்டது, அதனுடைய தாற்பயம் என்ன, அதை அடித்தால் என்ன நடக்கும், சதைகளை பிச்சு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருதரும் விவரிக்கிறார்கள். ஒரு சின்ன புண் வந்தாலே எங்களுக்கு சாஞ்சு கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு சின்ன காயங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியறது இல்லையா, ஒரு சின்ன எரிவுகளை தாங்கிக் கொள்ள முடிகிறது இல்ல, நிறைய புலம்புகிறோம். ஆனால் முதுகு முழுக்க அடிக்கப்பட்டாயிற்று. சரியா, அந்த சிலுவையினுடைய பாரத்தை குறித்து கூட சில பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக்கிறார்கள், அது எவ்வளவு நிறையை கொண்டிருக்கிறது அந்த சிலுவைன்னு சொல்லி. அப்ப அதை கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர், அதுக்கு முதல்ல அவர் சாப்பிடவில்லை, அவர் அந்த திருப்பந்திக்கு பிறகு அவர் சாப்பிடவே இல்லை சீசுகளோடு இருந்ததுக்கு பிறகு. அப்ப அதுல இருந்து அவருக்கு டென்ஷன், அவருக்கு பிரஷர் எல்லாம் இருந்தது. இரவிரவா கொண்டு போய் அவரை விசாரிக்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள், கண்ணில் அடிக்கிறார்கள், தலையில குட்டுகிறார்கள், அவரை துப்புகிறார்கள் இல்லையா, அவர் மேல என்னென்னலாமோ சொல்லுகிறார்கள். சரியா, இதை குறித்து தான் அவர் வியாகுலப்பட்டார். இதை குறித்து தான் கெத்செமனேலே அவருடைய உள்ளம் அவ்வளவு தூரத்துக்கு நடுங்கி அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு முதன் முதலிலே அவர் தள்ளப்படுகிறார். ஏனென்றால் அவர் முன்னமே அறிந்திருந்தார், ஆனாலும் அந்த பாத்திரத்துக்கு ஊடாக போக வேண்டும் என்ற அந்த நிலைமை வந்த போது அப்பொழுது அவர் ஆவியிலே உணர்ந்து கொள்கிறார். எப்பேற்பட்ட ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இது, எப்பேற்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இது, எப்பேற்பட்ட ஒரு கொடூரத்தின் பள்ளத்தாக்கு இது, இப்பொழுது நான் இதை கடந்து போக வேண்டும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா, துரோகிகளாகிய எங்களுக்கு. ஹல்லேலூயா, இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. துரோகிகளுக்காக வரங்களை வாங்கி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அல்ல, வேதம் சொல்லுகிறது அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை அந்நியராக தள்ளிவிட்டார்கள். சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானதிலே வந்தார். நீங்க வெளிநாட்டிலேருந்து தேடி வாரீங்க, இங்க யாராவது உங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பார்கள் என்று சொல்லி தப்பித்தவர் நீங்க வந்த இடத்துல யாரும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், பரதேசியா இந்த நாட்டில் இருப்பீர்களா, அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். சில பேர் அப்படியான அனுபவங்களை கண்டிருக்கலாம்.
அப்ப அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஆனா ஆண்டவர் தன்னையே கொடுக்கும்படி வந்திருக்கிறார் இல்லையா. அவர் உங்கள்கிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்காக வரல, எதுக்காக வந்தார், தன்னையே கொடுக்கும்படியாக வந்த தேவனை நாங்கள் தள்ளிவிட்டோம், அவரை எண்ணாமல் போனோம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 53 நீங்க தினந்தோறும் வாய்ச்சாலும் சரிதான், ஏன்டா அது உங்களுடைய இருதயத்திலிருந்து போகக்கூடாது என்றைக்குமே இல்லையா. சுவிசேஷம் சொன்னா கூட அதையே சொல்லுங்க இல்லையா. நான் ஒரு இடத்துல சொல்லும் போது, ஒரு இடத்து வீட்டுல கதைக்கும் போது அதைத்தான் சொன்னேன். அந்த 53 தான் வாசி, எனக்கு வேறொன்னு வாசி, எனக்கு என்னுடைய ஆண்டவருடைய அன்பை குறிச்சு சொல்றதுக்கு வேற அழகான வார்த்தை கிடைக்கல. அதனால நான் சொன்னேன், நான் அந்த அதிகாரத்தை மட்டும் வாசி. உடனே அவர் கேட்கிறார், இவர் இது யாரு சொல்றது, அவர் எழுதுறவர் தன்னை பற்றி சொல்றாரா, யாரை பற்றி சொல்றார், அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஆண்டவரே இது எப்படி இந்த மனுஷன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாருன்ற, யாரை பற்றி அவர் சொல்றார், தன்னை பற்றி சொல்றாரு, அவருக்கு நடக்க போற பிரச்சனையா, அல்லது யாருடைய பிரச்சனை பற்றி இவர் காட்சி கொண்டிருக்கிறார். இதுல ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க தேவனுடைய வசனத்தை சொல்லும் போது உங்களோட அறிவில் சொல்லணும் வெளிக்கிடாதீங்க. தேவனுடைய சத்தியமும் ஜீவனும் உள்ள அந்த வார்த்தைகளை நீங்க போடுங்க. அது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அநேக நாட்களோ யாருக்கு தெரியும், ஆனா அது பலன் கொடுக்கும். பலன் கொடுத்தபடினால்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். துரோகியா வாழ்ந்தும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டபடினால்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு இணை கிடையவே கிடையாதுங்க, அவருடைய அன்புக்கு ஈடுணை கிடையவே கிடையாது. அதனாலதான் நாங்கள் மறுபடியும் அதை நினைவு கூறுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் செய்ததை நினைக்கும் போது இன்னைக்கு கண்ணால கண்ணீர் வடிதுண்டா. எதுக்காக எதுக்காக? ஏனென்றால் அது ஒரு என்ன சொல்றது, கபடம் இல்லாத அன்பு, ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு தியாகம் இல்லையா. அதனாலதான் எதிர்பார்ப்போடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, ஒரு பின்னோக்கத்தோடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எதிர்பார்ப்பில்லாமல் சகலருக்காகவும், முன்பு மரித்து போனவர்களுக்காகவும், அவருடைய காலங்களிலே வாழ்ந்தவர்களுக்காகவும், அவருக்கு பின்வரும் சந்ததிக்காகவும் அந்த காரியத்தை செய்தார். இதை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அதே கலாத்தியர்ல பாருங்க, 5வது அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று தயவு செய்து என்னோட கூட ஒரு விஷயம் பாருங்க.
நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள்.
அல்லேலூயா. தயவு செய்து இந்த விபரீதத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக யாராவது ஆக விரும்பினால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், கிருபை நின்று, அதாவது முதலாவது கிறிஸ்துவினிலிருந்து பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இதை விட விபரீதமானது ஒருதற்கும் ஒன்றுமே நடக்காது. இந்த வசனத்தை விளங்கிக் கொள்றீங்களா? நியாய பிரமாணத்தினால செய்கையினால நான் செய்த பாவத்துக்கு ஈடுக்கு ஈடாய், அவருடைய நஷ்டத்துக்கு நஷ்டமாய் நான் ஏதாவது கொடுக்கிறேன் இல்லையா, தண்டனைக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி யாராவது வெளிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது உங்களுக்கு அது செய்யறதுக்கு மனதா இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இந்த கிருபையிலிருந்து விழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத பாவங்கள் எங்களிடத்துல இருக்கும்போது எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அல்லேலூயா. விளங்கிக் கொள்ளுங்க. இதை விட வேற பரிதாபமான நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. கிருபைக்காக ஏங்கி ஏங்கி அந்த கிருபையை நாங்கள் இலவசமாய் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையின் ஆலயத்திலே நின்று இதை சொல்லுகிறேன், கிருபையை விட்டு விழுந்து போகாதபடிக்கு பாருங்க தயவு செய்து, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அதை விட உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் எங்க போய் ஒழிச்சு கொள்ள போறீங்களோ எனக்கு தெரியாது. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்க அப்படி இருந்தா சொல்லுங்க, இந்த வசனத்தை வாசி சொல்லுங்க. நியாய பிரமாணத்துல பிரதர் சிஸ்டர் நீதிமானாக ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணா கிறிஸ்துவை விட்டு முதலாவது பிரிய வேண்டி வரும், ரெண்டாவது கிருபையிலிருந்து கீழே விழுந்துருவீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது இல்லையா. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. எப்பேற்பட்ட பாவம் அதான் கேட்டாங்க, கம்போடியா என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் ஒரு சர்வாதிகாரி இருந்தார். அந்த சர்வாதிகாரி அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு குறிப்பிட்ட வருஷம் செய்தார். அந்த கொடுங்கோல் ஆட்சி நடக்கும்போது அவருடைய நாட்களில ஆட்களை சித்திரவதை செய்து அவர்களை கொல்லுகிறதுல அவருக்கு அப்படி ஒரு விருப்பம். அவர் ஒரு ராணுவ வீரராயிருந்து நாட்டை ஆளுகிறவராக அந்த ஆட்சிக்குள்ளே வந்தவர். அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவரை எதிர்க்கிறவர்களோ அல்லது அவருக்கு எதிர்ப்பாய் இவர்கள் வந்து விடுவார்கள் என்று யாரையெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அவர்களெல்லாம் அவர் சிறைப்பிடித்து சிறையிலே வைத்து, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அதை விசேஷமாய் என்ன செய்வார் என்னதுனா, தானே பேர்சனலியா போய் அவர்களை சித்திரவதை செய்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி அவர்கள் மறிக்கும் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அவருடைய கணக்கில் சேரும் என்று சொல்லுகிறார். அவருடைய பேர்சனலியான அவருடைய பேர்சனலி கணக்கில் ஒரு 15,000 பேர், ஒரு கொலை இல்லை ரெண்டு கொலை இல்லை, 15,000 பேர். இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நீதிக்கேற்ற தண்டனை என்று சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு கொலை செய்தால் மன்னிக்கப்பட்டாலே நாங்க கொஞ்சம் முகத்தை சுழிப்போம் சரியா. இப்ப என்ன நடந்து தெரியுமா, 15,000 பேரை கொலை செய்த மனுஷன் தன்னுடைய கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இங்க நாங்க இருந்து ஹல்லேலூயா சொல்றோம். இதுல எங்கட குடும்பத்தில் யாராவது போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. 15,000 பேர் சித்திரவதை செய்து, ஏன்னா கொடூரப்படுத்துகிறதிலே ஒரு விருப்பம், கொடூரப்படுத்துகிறதிலே ஒரு இன்பம் கண்ட மனுஷன் கடைசியில் ரட்சிக்கப்பட்டான். அவனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கவனிங்க, இதெல்லாம் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது, இதை எங்களால் சில வேளையில் ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவனா இருந்து கூட இந்த காரியத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்காகவும் மரித்திருக்கிறார். அவனுக்காகவும் பிதாவினிடத்திலே அந்த கொடூர சிலுவையிலே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்றாட்டு கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் செய்த அந்த அன்றாக் அந்த விண்ணப்பம் யாருக்காக தெரியுமா, இவனுக்காகவும் தான். அதனால நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐயோ, நாங்க அவ்வளவு பெரிய பாவி இல்லையே, ஏதோ சின்ன சின்ன தவறு தானே செய்திருக்கிறோம், அதுலேயும் அறவாசி அறியாமையில செய்திருக்கிறோம் சரியா என்று சொல்லி நாங்க நினைக்கிற போது, இப்படிப்பட்ட பெரிய பாவிகளுக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே தன்னை உத்தரிக்க வேண்டியதா இருந்தது. இது ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை உதாரணங்கள் இருக்கு எனக்கு தெரியும், இப்ப அதை பற்றி நான் பேச வரையில்லை. ஆனால் அறியாமையில் இருந்து ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், அந்த அறியாமையிலே உண்டாகிற அநியாயங்களில் இருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் எல்லாரையும் பிசாசானவன் அறியாமையிலே கட்டி வைத்து பாவிகளோடு ஒருவர்களாக அவர்களையும் அவர்கள் சந்ததியையும் அவன் நியாய பிரமாணத்துக்குள் உட்படுத்தி அவர்களை மரண சாசனத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தினான். ஹல்லேலூயா. மரண சாசனம். அதனாலதான் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நாங்கள் வாசித்தோம் கலாத்தியில் வாசித்தோம் இல்லையா, 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஏனென்றால் நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும் சாதாரணமாக அந்த சாபத்துக்கு முன்பாக. ஆனால் அங்கே கிறிஸ்துவானவர் மரத்திலே தூக்கப்பட்டு அந்த சாபத்தை அவர் மீது சுமந்து கொள்ளுகிறார். என்னை போல இன்னும் அநேகர் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும் இல்லையா. ஆனால் கிறிஸ்து எங்கள் எல்லாருக்காகவும் தன்னை அந்த இடத்திலே நிறுத்துகிறார். அது மட்டுமல்ல, அந்த 14th வசனத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுக்குள்ளாலே உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிற என்னையும் உங்களையும் மாதிரி புறஜாதிகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். விளங்கிக் கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதம் நார்மலா சாதாரணமா இஷ்டவேலருக்கு மாத்திரம்தான் உண்டானது. அவர் என்ன சொன்னார், காணாமல் போன இஷ்டவேலரின் வீட்டுக்கு போங்க முதல்ல. தன்னுடையவர்களிடத்திலே வந்தார், தன்னுடையதிலே வந்தார்னு சொல்லும் போது இஷ்டவேலருக்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் அவர் சிலுவையிலே மரித்த போதோ அந்த மரணம் அல்லது அந்த உத்தரிப்பு யாருக்கெல்லாம் ரட்சிப்பு கொண்டது தெரியுமா? ஆபிரகாமுக்குள்ளால விசுவாச சந்ததியான புறஜாதிகளுக்கும் அந்த ரட்சிப்பு பெரும்படியும் இப்படி ஆயிற்று. விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனா இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொல்றதுல ஒண்ணும் இல்ல. என்னுடைய நல்ல ஆண்டவர் எதற்காக ஐயா சிலுவையிலே தொங்கினார்? அவருடைய பலகீனத்தினாலேயா? அவரது இயலாமையினாலேயா? இல்லை, எனக்காகவும். சிலுவை என்றது அங்கே மரணம் கிடையாது. அங்கே சிலுவையில ஆண்டவர் செய்த ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அங்கே அடைக்கப்பட்ட ஒரு கதவை அவர் திறந்தார். ஹலலூயா! அடைக்கப்பட்ட ஒரு கதவை அவர் அங்கே திறந்தார். அது எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த வழிகள்ல ஒன்றுதான். இது ஆசீர்வாதம், அதாவது கிருபையினாலே விசுவாசத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதம் என்கிற ஒரு வழி. அந்த கதவினூடாக அவர் போகும்போது என்ன வந்துதான்? ஆசீர்வாத வழி எங்களுக்கு உண்டாயிற்று. இன்னைக்கு சாட்சி சொல்லுறீங்களே, இன்னைக்கு நாங்க அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அந்த சந்ததி மாதிரி இருக்கிறோம் இல்லையா? கையால பிரயாசப்படாத ஒரு தேசத்துல வந்து இவனுடைய சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு கானானுக்கு போயும் அவங்க அதைத்தான் செய்தாங்க. இன்னைக்கு நாங்களும் வந்து வெட்டுக்கிளி மாதிரி வந்து எங்கெல்லாம் அவன் எல்லைய போட்டு அடைச்சாலும் நாங்கள் ஒரு புது போர்டரை திறந்து வருவோம், வந்து ஜேமனுக்குள்ள வருவோம், பாலந்தேனு ஓடுற தேசத்துக்குள்ள வருவோம், வந்து நாலு போட்டோ எடுத்து ஊருக்கு அனுப்பி அங்கே இருக்கிறதையும் கிண்டி விடுவோம், வந்து சேருங்கன்னு சொல்லி அனுபவிங்கன்னு சொல்லி. நற்செய்தி உண்மைதான் இல்லையா? அனுபவி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அந்த 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 சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன். உனக்கு வேணுமா? ஆண்டவர் வேணுமா? இது இல்ல, ஆண்டவர் வேணுமா? ஏற்றுக்கொள், அந்த சுதந்திரத்துக்குள்ள நீயும் வந்து பங்கடைவாய். ஹலலூயா! இதுதான் நற்செய்தி. ஆண்டவருடைய சுதந்திரத்துக்குள்ள பங்கடைய வேணும். அவர் எனக்காக உங்களுக்காகவும் போராடி தந்த அந்த ஜெயத்துக்குள்ளே நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். அது சிலுவையிலே உண்டான மன்னியும் என்கிற முதலாவது வாசல். இரண்டாவது காரியம், கொலோசியர் முதலாவது அதிகாரத்திலே 20-21 வசனங்களை தயவு செய்து வாசிங்க.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
ஹலலூயா! சொல்லுங்க ஐயா, ஃபீல் பண்றாக்கள் சொல்லுங்க. என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். என்னை யாரோட ஒப்புரவாக்கி இருக்கிறார்? எட்ட முடியாத உயிரத்தோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹலலூயா! இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே முதல்ல சமாதானத்தை உண்டாக்கினார். அந்த சமாதானத்தை உண்டாக்கினதுனாலே ஒரு ஏணி ஒன்று வைக்கப்பட்டது. அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய தரிசனத்திலே கண்ட ஏணியிலே தேவதூதர்கள் தான் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஏறும்படிக்கு முதல் முதலாக ஒரு ஏணி இறக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அதுக்கு காரணராயிருக்கிறார். ஹலலூயா! பரலோகத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை ஆண்டவர் எடுத்து தந்திருக்கிறார். ஹலலூயா! உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி போகிறது? உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி போகிறது? உங்களுடைய ஆசைகள், இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் தேவனிடத்திலே போகும்படிக்கு அந்நியராயும் துர்க்கிரியர்களினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த என்னையும் உங்களையும் அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். வீட்டில் பிள்ளைகள் இருந்தா, தங்களோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டை கூட்டிக்கிட்டு வரதா இருந்தா கொஞ்சம் கவனிங்க. நல்ல பிள்ளைகள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வரக்கு முதல்ல இருக்க பார்ப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. வீட்டை கூட்டின்னு போகலாமா? இவங்களை கூட்டின்னு போனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அறிமுகப்படுத்தலாமா? ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா? முதல்ல அந்த யோசனை தான் அவனுக்கு வரும்.
சும்மா கண்டபடியெல்லாம் இழுத்துக்கொண்டு போக மாட்டாங்க. யார் வந்துக்கிறேன்ட்டா என்னுடைய சிநேகிதன்னு வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க முதலாவது, சரியா யாரோட எல்லாம் சிநேகிதம் வச்சுக்கிறாயப்பா என்று சொல்லிடுவாங்க. தகப்பன் தாய்க்கு பிடிக்காது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு நல்ல பிள்ள சிநேகிதரை வீட்டை கூட்டிட்டு வரும்போது பார்க்கும், இவன் கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா தான் கூட்டிட்டு போகும். இதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு, தகப்பன் தாய்க்கு கீழ்படுகிற பிள்ளைக்கு அழகு. அதே தான் இயேசுவும் செய்கிறார். இங்கிருந்து பூமியிலிருந்து எல்லாரையும் இழுத்து கொண்டு போவோம் அவருக்கு விருப்பம்தான். ஆனா பரலோகத்துக்கு போகும்போது அதுக்குரிய தகுதியோட கூட்டிட்டு போகணும் இல்லையா. சும்மா எல்லாரையும் வான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு எல்லாம் உள்ளவான்னு சொல்ல முடியாது. ஆக அதுக்கு ஏற்ற பரிசுத்தராக ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்க. சாதாரண பரிசுத்தர் இல்ல, எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்க. நீங்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சு, இந்த நாட்கள் அப்படியெல்லாம் இருக்குது, தாங்களே ஒரு ஸ்டைலை வச்சு நாங்க பரிசுத்தரப்பா, இவங்க ரட்சிக்கப்படாதவங்கப்பா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கப்பா என்று சொல்லி ஒரு மனோபிரமையில வாழ்கிற ஒரு கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கு. ஒரே ஒரு பரிசுத்தரா இருக்கிறார், அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பரிசுத்தர், அதைத்தான் தூதர்கள் சொல்கிறார்கள். ஐயோ நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் எங்களை இங்க வாழ்றதுக்கு அல்லது உம்முடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிச்சாலும் எங்களால உண்மை இப்படி சொல்லாம இருக்க முடியல. நாள் முழுக்க நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், உம்மை வர்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வார்த்தை இல்லை. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இதான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு, வேற ஏதாவது இருக்க தெரியாது. அங்க பாடுற பாட்டு என்ன, பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். அவருடைய மகிமையினாலே ஆலயம் எல்லாம் நிரம்பி வழியுது. அவர் ஒரு ஆள் போதும் அந்த ஆலயம் நிரம்பி ஒழியதுக்கு. அது வழிஞ்சு அப்படியே பூமியை நிறைக்கிறதுக்கு போதுமானதா இருக்குது. அவருடைய சுவாசத்தினால என்ன உண்டாயிச்சா, சர்வ சேனைகளும் உண்டாயிற்று. சர்வ சேனைகள் இன்னும் ஆராய்ஞ்சு முடியல. மனுஷர் அது என்ன சொல்லுவாங்க, குடும்பங்கள், சூரிய குடும்பங்கள், தமிழ்ல பேசுறோம், வாலிபர் உங்களுக்கு விளங்குவது இல்லை, கேலக்சி அப்படித்தானே சொல்லுவாங்க, கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கேலக்சின்னு சொல்லிச்சுனா எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், அதே 1-2 கிரகங்களுக்கு கொஞ்சம் 2-3 சந்திரன் இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்துல சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணி மார்க்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக சொல்றேன், நான் போய் பார்க்கல. ஆனால் இதே மாதிரி இந்த மாதிரி கேலக்சி நிறைய இருக்கு, மில் ஸ்ட்ராஸ் அது இதுன்றாங்க, இன்னும் சொல்றாங்க சரியா. ஆக ஆண்டவரும் அது சொல்றார், என்னுடைய பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி அவரும் அதை ஊர்ஜிதப்படுத்துறார். சோ அது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலை, பூமி மாதிரி இருக்குமா அல்ல வேற ஒரு சூழ்நிலையில் இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சுவாசத்தினால சர்வ சேனையும் உண்டாயிட்டு, நட்சத்திரங்கள் உட்பட அந்த எல்லா எத்தனை உலகங்கள் உண்டாயிருக்கிறதோ உண்டானதெல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்கு. ஆக இருக்கிற பூமியில அதை குறிச்சே எங்களுக்கு அறிவு காணாது அப்படிதான் நான் சொல்லுவேன். பூமியில இருக்கிறத குறிச்சு கூட எங்களுக்கு அறிவு காணாது, அதுல இருக்கிற எங்களை குறிச்சு எனக்கு என்ன குறிச்சு அறிவு காணாது. சோ அப்ப ஆண்டவருடைய அறிவை நாங்க எப்படி நிதானிக்க முடியும்? ஆனால் ஆண்டவருடைய அன்பை நிதானிக்கும்படிக்கு அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வேத வசனத்தையும் அவருடைய தேவ ஆவியானவரையும் தந்திருக்கிறார். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த அந்த தியாகத்தை தியானிக்கும்படிக்கு என்னுடையதும் உங்களுடையதுமாகிய ஆவியை அவர் எழுப்புகிறார். கவனியுங்க, ஏனென்று சொல்லிச்சுன்னால் இந்த வசனத்தை எதுக்காக வாசிச்சுன்னால், ஏற்கனவே ஒரு பகை இருந்தது, ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது, அதுக்குள்ள என்டர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மனுஷனுக்கு வந்துவிட்டது. அப்படி வந்தபோது அவர் அந்த பகையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அது காலாகாலத்துக்கு அந்த பகை அப்படியே இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஏன்னா நீங்களும் திருந்த போறதில்ல, சரியா, நானும் பரிசுத்தர் என்றபடினால அப்படியே இருக்கத்தான் வேணும். வேறு மாறாத பிரமாணத்தை நியமித்தார் என்று சொல்லிட்டு நீங்க மாறாத வரைக்கும் நானும் மாறாத ரெண்டு இருந்துக்கல. அவர் சொல்றார், நீங்க என்ன போல மாறணும் அப்பா, உங்களால் அது சுயமா முடியலையா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உதவி செய்யறதுக்கு அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாயும் அநேக வார்த்தைகள் மூலமாயும் செய்து பார்த்தார். அப்பவும் சரிவரையில், அப்ப நிலை நிக்கல, அவ்வளவுதான். நியாயாதிபதிகளை கொண்டு சேவித்தார், விடுதலை கொடுத்து பார்த்தார், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நின்றுது. சரியா, தீர்க்க தரிசிகளை கொண்டு சொன்னார், தீர்க்க தரிசி இருக்கும் வரைக்கும் கொஞ்ச நாள் தேடினாங்க. சில ராஜாக்கள் வந்தாங்க, ஒவ்வொருவர் மனம் போற போக்குல ஒவ்வொருவர ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. ஒருத்தன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, ஒருத்தன் மகிமைப்படுத்தல, தோப்ப ஒருத்தன் வச்சா இன்னொருத்தன் வந்து வெட்டினான். ஆக எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் பார்த்தா இது சரி வராது, இதுக்கு ஒரே ஒரு ஆள். அதான் வேதம் சொல்லுது, அவர் ஊழியக்காரனை அனுப்பிக்கொண்டே இருந்தார். எல்லாரும் அவனவனுக்கு செய்து கொண்டு அவனை தாட்டு, அவனை அழிச்சு எல்லாம் செய்ய. ஆண்டவர் பார்த்தா ஒரே ஒரு வழி, என்னுடைய குமாரனை அனுப்புவோம். என்னுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னால் அவர் எனக்கு உண்மையா இருப்பார். மோசே என் வீட்டுல எங்கேயே உண்மையா இருந்த மாதிரி இவர் அதை விட பெரியவர் இல்லையா. இவராலே உலகம் எல்லாம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, இது சத்தியம். ஆக அவரை அனுப்பினா அவருக்கு எல்லா பலகீனமும் தெரியும், அவருக்கு எல்லா வீக்னஸும் தெரியும், எல்லாருடைய குறைகளும் தெரியும், நிறைவுகளும் தெரியும். அதனால என்னுடைய குமாரனை நான் அனுப்பி இவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பின போதுதான் அவர் வந்து முன்னே அந்நியராயும், அதாவது சொந்தத்துக்குள்ள இல்ல, அந்த சுதந்திரத்துக்குள்ள நாங்க இல்ல, முதலாவது. ரெண்டாவது, துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தார்கள். துர்க்கிரிய நல்ல யோசனை இல்ல, எதை உண்டு அதை பார்த்தா அதை மட்டும் ஏதாவது புடுங்கும் வரைக்கும் நிம்மதி இல்லை இல்லையா. நல்லா இருக்கிற ஒருத்தனை பார்த்தா அவன் எப்படி நல்லா இருக்கிறான் குறித்து யோசிக்கிறது கிடையாது, அவனுடைய பிரயாசத்துல வந்ததுக்கு அதை எப்படி ஒரு ஷார்ட்கட்ல நாம போய் அதை அவன்கிட்ட புடிங்கின்னு வந்துடும். இப்படியான துர்க்கிரிகள், இந்த துர்க்கிரிகள் மனதுல சத்துருக்களா இருந்தா ஆண்டவர் வந்து கொடுக்கிறவர், ஆண்டவர் வந்து தியாகி, அவர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரம். அப்படிப்பட்டவருக்கு பிள்ளையா நாங்கெல்லாம் இருக்க முடியாது. பார்த்தாரு, குணத்துல கூட பொருந்த இல்லப்பா, தோற்றத்துல மாத்திரமில்ல குணத்திலையும் பொருந்தில்லை இது. சோ மொத்தத்துல கம்ப்ளீட்டா ஆக்களை மாத்தணும், அதுக்கு ஒரே ஒரு வழி, சத்தியத்தை அனுப்புவோம். சத்தியம் மாம்சமாகட்டும், அந்த மாம்சம் இவர்களுக்குள்ள வாசமாகி இவர்களை விடுதலை ஆகட்டும். அதனால அந்த அடுத்த வசனம் சொல்லுது, அதான் அந்த மேல் வசனம் சொல்லுது, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கி, ரத்தம் பூமியில விழுந்தது இல்லையா, சிலுவையில அவர் சிந்தின போது என்ன நடந்து பாருங்க, உடனே அது வேலை செய்யுது. எப்படி தெரியுமா, பக்கத்துல இந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைச்சு கொள்ளும். அவர் சொன்னார், இன்னைக்கு நீ என்னோட இருப்பாய், நான் வந்து கூட்டின்னு போறேன்னு சொல்லல. என்ன சொன்னார், அவருடைய ரத்தத்தை சிந்தின உடனே இந்த வேத வசனம் நிறைவேறிச்சு, இந்த வேத வசனம் நிறைவேறிட்டு, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில ஒரு சமாதான சூழ்நிலை வந்துட்டுது இல்லையா, பரதீசுக்குள்ள என்டர் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இல்லையா. இன்னொரு வேத வசனம் சொல்லுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி படுத்தினவர். ஹல்லேலூயா, காலங்களை விளங்கிக் கொள்ளுங்க, அது எழுதப்பட்டிருக்கிற விதத்தை விளங்கிக் கொள்ளுங்க. தகுதி படுத்துகிறவர், படுத்துவார் என்று சொல்லாமல் படுத்தினவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே வாழ்கிறதுக்கு, அங்கே உயிர்க்கிறதுக்கு என்னையும் உங்களையும் தகுதி படுத்தித்தார். அவருடைய திரு ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி, ஹல்லேலூயா, ஏதோ ஒன்றுக்காக சிந்தி இல்லை, அவரை குத்தினதுனால ரத்தம் ஓட இல்லை, வெறுமையாய் வீணாக அவர் சிந்தவில்லை. நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். ஏதோ ரோமர் அடிச்சபடினால் அவர் ரத்தம் சிந்தில்லையா, அவர் அர்த்தத்தோடு தான் சிந்தினார், அர்த்தத்தோடு தான் சிந்தினார். எதையுமே அர்த்தத்தோடு தான் என்னுடைய தேவன் செய்து முடித்திருக்கிறார். ஏதோ நினைச்ச மாத்திரத்துக்கு நான் இப்ப இன்னைக்கு இப்படி செய்வேன், நாளைக்கு அப்படி செய்வேன், போற வழியில அது நடந்தது, இந்த வழியில இது கிடந்தது என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சிஸ்டமேட்டிக்கா அவர் நினைத்தபடி, அவர் திட்டம் தீட்டினபடியே அவர் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வழியை திறக்கிறார், என்ன வழியாமது, பரலோகத்துக்கு போற வழி, சமாதான வழி. பரலோகத்தோட சமாதானம் பண்ணி முதல்ல அனுப்பினது யாரு, ஸ்புட்னிக்ல முதல்ல நாயை அனுப்பினாங்களாம், சரியா, நாய் செத்து போச்சானா? உலகத்தை சுத்தி வர்றதுக்கு முதல்ல என்ன அனுப்பினாங்க? நாய். நாயின் பேர் என்ன? லைக்கா. இன்னைக்கு டெலிபோன் பண்ணீங்க, அதான் வானெல்லாம் சேட்டலைட் ரஷ்யம் வச்சுட்டான். அதுக்கு அதுக்கு என்ன பேர்? லைக்கா. இந்த நாய்க்கு பேர். சோ ஆக நாயை விட்டு டெஸ்ட் பண்ணாங்க. நாய் போயிட்டு போனா போது நாய் தான், பிறகு வேற எல்லா மிருகங்கள்லாம் விட்டாங்க. சரியா? ஆனால் ஆண்டவர் பரதேசிக்குல முதல்ல ஸ்பான்சர் பண்ணது மனம் திரும்பின மனஸ்தாபப்பட்ட ஒரு கல்வனை. அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டவுடனே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவையிலிருந்து இன்னொரு சிலுவையில் இருக்கிறவருக்கு விடுதலை கொடுத்த என்னுடைய அன்பு தெய்வம். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் பிரயாசப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:14-16.
எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதுறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதுறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனசனாக சிருட்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதுறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில சமாதானம் பண்ணின என்னுடைய ஆண்டவர் இங்கே பூமியிலே ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறார். விளங்கிக் கொள்ளுங்க, இங்கே பூமியிலே ஒரு சமாதானம் வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? எல்லாம் இங்க ஒரே குடும்பமாகி பிறகு அங்க ஒரே குடும்பமா போகுது. ஹல்லேலூயா. இங்க 100 குடும்பமா இருந்தா, இங்க பிரிஞ்சு இங்க பகையா இருந்தா, தப்பித்தோரி அங்க போன அப்புறம் அளவை பார்த்து பல்ல கடிச்சு கொண்டு இருப்பாங்க. சரியா? ஒருத்தர் கேட்டார், பரலோகத்துல புருஷம் பஞ்சாதியா இருக்க முடியாதாமே அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் சொன்னாராம், புருஷம் பஞ்சாதியா இருந்தா அது பரலோகமா இருக்காதே. சரியா? ஆக பிரச்சனை என்னன்னு, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கும் புறஜாதி என்கிற காணி ஆட்சிக்கு வெளியில இருந்த என்னையும் உங்களையும் மாதிரி ஆக்களை, அதுக்கு இடையில ஒரு பெரிய மதில் இருந்தது இல்லையா? காணி ஆட்சிக்கு உட்பட்டவர்கள், காணி ஆட்சிக்கு வெளிப்பட்டவர்கள். நாங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் உலகத்தின் பிள்ளைகள். நாங்கள் தேவனை அறிந்தவர்கள், நீங்கள் தேவனை அறியாதவர்கள். நாங்கள் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிசாசினாலே உண்டானவர்கள். இப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு பிரிச்சு வச்சிருந்தாங்க. சரியா? அதுதான் அந்த வசனம் சொல்லுது, அழகா சொல்லுது. எப்படி எனில், அவரே வேற யாரையும் அதுக்கு பாவிக்க முடியாது, வேற யாரையும் அதுக்கு நடுவராக வைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தபடினால. ஏனென்றால் பாரபட்சமாக இருப்பார்கள் இல்லையா? ஒன்றில் இவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி கதைப்பார்கள், இல்லது இவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி கதைப்பார்கள். இவர்களுடைய நியாயத்தை எடுத்து வைப்பார்கள், அல்லது அவர்களுடைய நியாயத்தை எடுத்து வைப்பார்கள். இவ்வளவுதான் நடக்கும். ஆக அவர் என்ன சொல்றது, அவரே 13 வாசினா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னாச்சாம்? சமீபமானீர்கள். இப்ப எங்கிடத்தில் ஒரு சகோதரன் இருக்கிறார், அவரையும் உங்களுக்கு சிறவளை கண்டிருப்பீங்க. அவரோட யார் பேசினாலும் அவருக்கு சொந்தக்காரராயிருவாங்க இல்லையா? எனக்கும் ஆச்சரியம், ஏன்னா அவருக்கு எல்லா இடமும் சொந்தக்காரர் இருக்கிறாங்க இல்ல? உண்மைதான். இது கதைச்சு கொண்டு போகும்போது இருக்கும், 5 நிமிஷத்துல உங்களுக்கு அவரை தெரியுமா இவரை தெரியுமா வந்து கடைசி பார்த்தா கடைசி அவருடைய சொந்தக்காரராக இருப்பாங்க. கொஞ்சம் தூரமா இருந்தாலும் சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. சிஸ்டருக்கு தெரியும், சிஸ்டர் சிரிக்கிறார் இல்ல? ஆக இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நாங்கள் எல்லாரும் உறவினர்களாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்துக்குள்ளே வந்து விட்டோம் நாங்க இல்லையா? பிறப்பால நானும் நீங்களும் வளர்ப்பால ஏதோ ஒரு ஊர்ல பிறந்திருக்கலாம், ஏதோ வித்தியாசமான குடும்பங்களிலே வளர்ந்திருக்கலாம், வித்தியாசமான கலாச்சாரங்களில் இருந்திருக்கலாம், வித்தியாசமான வழிபாடுகளில் இருந்திருக்கலாம், வித்தியாசமான நம்பிக்கைகளிலே வளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்திலே கிருபையின் ஆலயத்திலே ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக, ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் ஆகியிருக்கிறதுக்கு காரணதே அவர்தான். அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரம் சரீரத்தில் இருக்கிற அணு அணுவா இந்த பூமியில உண்டாக்கப்பட்டு கடைசியில ஒரே ஆலயமாக தேவ சமூகத்திலே போக போகிறோம். அதற்காகத்தான் அவர் செய்கிறார். முதல்ல அவர் செய்கிறது இந்த இருதிரத்தாரையும் எங்க வாசிங்க சிஸ்டர் 14 முதல்ல நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறார். கவனிங்க, நியாயப்பிரமாணத்தோட சேர்த்து உண்டாக்க முடியாது. ஏனென்றால் அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பான் உங்களோட, சரியா? அதோட வந்துட்டான்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நியாயப்பிரமாணம் தெரியுமா உங்களுக்கு? அதுல இருக்கிற விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஏன்னா நீங்க புறஜாதி இருந்தீங்கன்னு சொல்லி காட்டி, சரியா, அதை பத்தியே பெருமை பேசிக்கொண்டிருப்பாங்க. அதனால அவர் என்ன செய்தார், முதல்ல நியாயப்பிரமாணத்தை கட் பண்ணிட்டார். இப்ப அவருக்கும் ஒண்ணுமில்லை, இவருக்கும் ஒண்ணுமில்லை, சரியா? சரி, வாசிங்க தொடர்ந்து. இந்த 14வதுன்னு சொல்லுது, பகையா நின்ற நடுச்சுவரை தகர்த்து. இன்னைக்கு அங்க ஒரு சுவர் இருக்கு எருசலேமில், பாத்திருப்பீங்க டிவியில. நடுவுல பெரிய ஒரு மதில் இருக்கு. அந்த மதில எப்படி பிடிச்சாங்கன்றதை குறித்து நான் இன்னைக்கு கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அதுக்கு கிட்ட நிறைய வீடுகள் இருந்தா முதல்ல பெரிசருடைய அந்த யுத்தத்தில் இவங்க பிடிச்ச போது அந்த சீட்டு அவ்வளோத்தையும் அடிச்சு கழிச்சிட்டாங்க. அதனால அவ்வளோ பெரிய கிரவுண்டா இருக்கு. இப்ப முந்தி அப்படி இருக்கு இல்லை இல்லையா? அந்த 60களில் வந்த அந்த யுத்தத்தில் இவங்க வென்றுட்டாங்க. வென்னோடனே எங்களுக்காக உண்டு தேவைன்னு பார்த்தாங்க. அங்க மசூதி கட்டிட்டு இருந்தாங்க முதலே. சரி, ஒன்றும் செய்யலாது, அதுல கையை வச்சா இன்டர்நேஷனல் பிரச்சனையா போயிடும், நாங்க குற்றவாளிகளா காணப்படும். சரி, இப்போதைக்கு மதுல வச்சு கொள்ளுவோம், சரியா? இப்போதைக்கு மதுல வச்சு கொள்ளுவோம் என்று சொல்லி ஏதோ மேசி அங்கால இருக்கிற மாதிரியும், அவங்க மதிலுக்குள்ள மசூதிக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியும், இவங்க இங்கால போய் நின்று துண்டுகளை வைக்கிறதும் முட்டி மோதுறதும் மேசியாவே வாரும்ன்றது பார்த்தா அப்படிதான் இருக்குது. இப்ப இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்து யூதர்களுக்கும் இடையில அங்க எருசலேமில் ஒரு மதில் இருக்கு. ஏமல்ல ஒரு மதில் இருந்தது உங்களுக்கு தெரியும், இப்ப இல்ல. கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அதை எடுத்து விட்டார்கள். ஆக சைனால ஒரு மதில் இருக்கு, சரி, அதுன்ற கதை வேற. ஆக நடுச்சுவரை இல்லையா, பகையா என்ன நடுச்சுவர், நடுச்சுவர்ன்னா என்ன தெரியுமா? அது பகையை கொடுக்கிற சுவர், பகையை உண்டாக்குகிற சுவர். ஒரு கதை சொல்லுவாங்க, பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு மதில் இருந்துதான். அப்ப ஒரு நாள்ல ஒரு நாள் ஒரு பகுதி இடிஞ்சி விழுந்துட்டுது. இடிஞ்சி விழுந்தா பரலோகம் நரகத்துக்கு ஒரு அன்றா கொண்டு கொடுத்துதான், தயவு செய்து நீங்க அதை ரிப்பேர் பண்ணுங்க, அந்த மதில் இடிஞ்சிட்டு உங்களாலதான் இடிஞ்சது அப்படின்னு சொல்லி. உடனே நரகம் போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சுதான், இந்த பார் கல் மரத்தின் லோயஸ்ட்டை கொடுத்தாங்களாம், சரியா? உடனே அவங்க எல்லாம் பார்த்தாங்களா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புப்பா, போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பினாங்களாம், கல் எல்லாம் எங்கட பக்கம் விழுந்திருக்கு என்றபடினால யாரோ உங்களோட பக்கத்திலே இருந்தா எங்கட பக்கம் வர வலிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்க போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே போய் பண்ணிக்கொள்ளுங்க. உடனே பரலோகம் சொல்லிச்சாம், நாங்க இதை குறிச்சு விவாதிக்கிறதுக்கு எங்களிடத்துல லோயர் மாதிரி இல்லை, விளங்குதா? இதை குறிச்சு விவாதிக்கிறதுக்கு, திருப்பி அடுத்த கேஸ் போடுறதுக்கு எங்களிடத்துல ஒரு லோயரும் இல்லை. யாராவது லோயர் மாதிரி இருக்கல இருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு எதுக்காக சொல்றேன்னு சொல்லிச்சுனால், அநியாயத்துக்கு துணை போறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது இல்லையா? அநியாயத்துக்கு துணை போறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நரகத்துக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். பரலோகத்துக்கு போற வாசல் ஒடுக்கமா இருக்கு. முதல்ல வாசல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அநேகம் பேர் அந்த வாசலை தாண்டி ஓடி விடுகிறார்கள். போயிட்டு எங்க தேடி பார்த்தேன் காணே இல்ல, சரியா? சரி, இருக்கவே இருக்கு, விசாலமா ஒரு வழி இதுல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த நகரத்துல தனியே இந்த நகரத்திலே இதுல இருக்கிற எல்லாரையும் கூட அதிகமான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட எஸ்என்ல இதுல இருக்கிற கடைசி இதுல இருக்கிற அளவாவது ஆக்கள் இருக்கிறார்கள். ஆனா இதுல எஸ்எல் இருந்து வாராக்கள் இந்த வாசல கண்டுபிடிச்சாங்களோ ஒரு கொஞ்சம் பேர் தான். ஹல்லேலூயா இல்லையா? ஏன் தேவனை தேடுகிறதுக்கு மனம் உள்ளவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான். தேவனை இந்த நாளிலும் நினைவு கூர்ந்து என்னுடைய தேவன் எனக்காக ஒரு செய்த தியாகத்தை நினைத்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படிக்கு, அந்த தேவனுடைய அன்பை ருசிக்கும்படிக்கு, அந்த தேவனுடைய அன்பின் ஆழத்தில் நானும் பங்கு கொள்ளும்படிக்கு, அந்த தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்வோம் என்று ஒரு ஒரு உள்ளுணர்வு பெறுத்தவனாய், ஒரு நன்றி உணர்வு உணர்வு பெறுத்தவனாய் இல்லையா? ஒரு ஆள் ஆஸ்பத்திரி இருந்தா நீங்க உடனே டெலிபோன் அடிச்சு கேக்குறீங்க, ஒரு ஆளுக்கு பேத்தி என்ன உடனே எடுத்து விஷ் பண்ணீங்க. என்ன உங்களுக்கு அவர்கள் செய்த ஏதோ ஒரு நன்மைகளை, ஏதோ ஒரு தொடர்புகளை நினைவு கூறுகிறீர்கள், நன்றி செலுத்துகிறீர்கள். அதே போல அதை விட அதிகமாக எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய நல்ல ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவர். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான்ல சொன்ன புதிய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருகிறார். அதை வாசிங்க தயவு செய்து. யோவான் எழுதின சுவிசேஷகம் 19 அதிகாரம் 26-27.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
பாருங்க, சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை அந்த இடத்துல அவர் சம்பந்தப்படுத்துகிறதை பாருங்க. சாதாரணமாக சீசன் வந்து தேவ ஊழியத்திலே இடைப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகனாக இருக்கிறான். தாய் வந்து இயேசு கிறிஸ்துவை பெற்றதோட சரி, கொஞ்சம் வளர்த்துடா அதோட சரி, அதுக்கப்புறம் அவன் கணக்கு முடிஞ்சுது இல்லையா? கல்யாணம் மட்டும் ஒருக்கா சொன்னா அவ்வளவுதான். இன்னொருக்கா வந்துருந்த போது அவர் சொல்லிட்டார், யார் என்னுடைய தாயும் சகோதரிகள், இந்த என்ன சுத்தி இருக்கிற இவ்வளவு பேர் தான் தாயும் சகோதரிகள்ன்னுட்டார். அங்கேயே அவர் வெட்டி விட்டார். ஸ்திரியே அப்படின்றார். கல்யாணத்திலேயே ஒரு வேர்ட் சொன்னார், கவனிக்க தவறியாச்சு. ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, அம்மான்னு சொல்லல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, நீ என்ன, உனக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்குன்னு இப்ப என்ன கொமாண்ட் பண்ற, சரியா? அங்கேயே வெட்டியாச்சு. ஆனா அந்த ஆண்டவர் அப்படி விட்டு விடாதபடிக்கு இந்த சீசனும் அவருடைய மார்பிலேயே கிடந்தவன், அவருடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்தவன். ஆக தாயுள்ளத்தோடு இந்த சீசனை இயேசு தன்னுடைய நாட்களிலே, அந்த ஊழிய நாட்களிலே கொண்டு திரிஞ்சது உண்மை. ஆனா அதே நேரத்தில் அதனாலதான் அவனுக்கு தனக்கு பிறகு அவனை தாயை போல பார்த்து கொடுக்கிறதுக்கு அவர் தன்னுடைய தாயே அவர் தெரிவு செய்து கொடுக்கிறார். அதே போல அந்த மகனுடைய இழப்பை ஈடு செய்வதற்காக இன்னொரு அன்பான மகனை அந்த தாயினிடத்திலே கொண்டு வருகிறார். ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குகிறார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குகிறார் கர்த்தர். அல்லேலூயா! யாரையுமே அவர் தனிமையா இருக்க விடுகிறது இல்லை. அவர்களுக்கு சொந்த பந்தங்களை கொடுத்து அவர்களை தனிமரமாக விடாதபடிக்கு அவர்களை ஆசீர்வாத ஊற்றாக மாற்றுகிற என்னுடைய ஒரு நல்ல ஆண்டவர். கல்வாரியிலையும் அந்த சிலுவையின் கொடூரத்தில் கூட அதை அவர் செய்ய மறக்கவில்லை என்பதை தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பூமியின் மேலே ஒரு சமாதான வழியை உருவாக்கி கொடுக்கிறார். அவர் அந்த சிலுவையிலே திறந்த வாசல் எத்தனை வழிகளை உண்டாக்கியிருக்கிற தெரியுமா? நான் 7 வழிகளை தான் உங்களோட பேச முடியும். எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை வழிகள் எல்லாம் அதுக்கு பின்பாக மறைந்திருக்கிறதோ, யாருக்கு தெரியும்? சிலவளை உங்களுக்கு அந்த வழிபாடுகள் வரலாம். அந்த நல்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம். கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறபடினாலே உணர்வுள்ள ஒரு இருதயம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! ரோமர்ல சொல்லப்படுது, அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து என்ன செய்தார்களாம்? பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு அங்கால என்ன சொல்லுது? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அதுக்கு பிறகு பாவத்தை பற்றின அறிவும் கிடையாது, தீமையை பற்றின அறிவு கிடையாது இல்லையா, நன்மையை பற்றின அறிவு கிடையாது. பக்கத்திலேயே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்கிற அந்த உணர்வு கிடையாது இல்லையா? எக்கேடாவது கெட்டு போங்கன்ற மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க. நானும் நானும், இப்ப நானும் என் வீட்டாரும் கூட இல்ல, உலகம் எவ்வளவு இருக்கு போயிட்டுது, நானும் நானும் அவ்வளவு தூரத்துக்கு சிரித்து போயிட்டுது. ஆண்டவர் கையை விரிச்சு அவருடைய அன்பை காட்ட முடியாம ரெண்டு பக்கம் விரிச்சிட்டார். அவருடைய அன்பின் அகலம் என்னன்னு தெரியல, ஆழம் தெரியல. ஏன்னா கீழே இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது, ஆழம் அங்க வரைக்கும் போயிட்டுது. மேல அது எங்கேயோ எனக்கு தெரியாது, இடையில எத்தனை வானம் இருக்கோ எனக்கு தெரியாது. அவ்வளவு பெருசு வாசி தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது, 17 சொல்லுது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சுவிசேஷம் வந்து என்ன தெரியுமா? சமாதானம். நற்செய்தி என்ன தெரியுமா? சமாதானம். வேற எதுவுமே இல்ல. உனக்கு இவ்வளவு, அவனுக்கு அவ்வளவுன்னு நியாயம் பேசுறதுக்கு அவர் வேற இல்ல. நீ இப்படி இருந்தாய், நீ அப்படி இருந்தாயின்னு சொல்லி நியாயம் தீர்க்க அவர் வேற இல்ல. அவர் இந்த பூமிக்கு வந்தது சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கும்படிக்கு. அவர்கள் சமீபமாயிருந்த போது கூட அவர்களுக்கு அந்த சமாதானம் தெரியல. அதான் அதான் அந்த வேதவசனம் அச்சுட்டி காட்டுறது தெரியுமா? தூரமாயிருந்தவனுக்கு தெரியாம போகலாம், அது வேற விஷயம். சமீபமாயிருக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளுகிற எனக்கும் உங்களுக்கும் சமாதானம் என்றா என்னன்னு தெரியணும். ஏனென்றால் அந்த சுதந்திரத்துக்காகத்தான் அவர் சிலுவையில இவ்வளவு தூரம் உத்தரிச்சது இல்லையா? அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லிச்சான், அவர் இவ்வளவு அவமானங்களையும் சகித்தது. ஆக நீங்களும் நானும் அதை சுதந்திரித்துக் கொள்ளையில்லைன்னு சொல்லி சொன்னால், அல்லது நீங்களும் நானும் அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களா இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமுமே இல்லை. பலகீனனா இருக்கலாம், அதுல தவறு கிடையாது. ஆனால் சமாதானத்துல எங்களை மாதிரி ஐஸ்வர்யர் வேற யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நான் ஏழையா இருக்கலாம் இல்லையா, சமாதானத்துல நான் தான் ஐஸ்வர்யன். ஏன்? என்னுடைய ஆண்டவர் சமாதானத்தின் சம்பந்தர். அவர் சமாதானத்தை எனக்காக ஜெயமெடுத்து தந்துட்டு போயிருக்கிறார் இல்லையா? அதை நான் விசுவாசத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். வாங்குறதுக்கு எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, விசுவாசம் மட்டும் போதும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எனக்கு தேவையில்லை. கிருபையின் அந்த கிருபாசனத்துக்கு கிட்ட நான் போகலாம், முந்தித்தான் போக முடியாது. இப்ப எனக்கு நடுச்சுவர் கூட இல்லை, எனக்கு நெருங்கி 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 நான் போவேன். உண்மை கிட்டி நெருங்கி 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 நான் சேருவேன். இந்த அதை சேர்றதுக்காகத்தான் இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நானும் அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இதுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இங்க கூடுறோம். அதுக்காகத்தான் நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி போடுகிறோம். வேற எதுக்காகவும் இல்லை இல்லையா? ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று சொல்லி அதை அவர் புறக்கணிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த சுமையை நானும் நீங்களும் சுமக்காமல் இருக்கும்படிக்கு சொன்னார் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, உங்களுடைய சுமைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய நுகம் உங்களுக்கு இலகுவாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஐயா, ஏனென்றால் பாவமே இல்லாதவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவியானார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த விதத்திலும் விசாரிக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட ஒரு குற்றத்தையும் அவர் மீது சுமத்த முடியவில்லை. இதுதான் உண்மை. இன்று வரைக்கும் அவரை இரவிரவாய் விசாரிச்சாலும் சரி, பகல்ல விசாரிச்சாலும் சரி, ரோமர் விசாரிச்சாலும் சரி, கிரேக்கர் விசாரிச்சாலும் சரி, யூதர்களே விசாரிச்சாலும் சரி, எந்த பிரமாணத்தின் மூலமும் அவர் குற்றம் சாட்டப்பட முடியாதவராக இருக்கிற ஒரே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வடையுங்க பிரியமானவர்களே, உணர்வடையுங்க. எங்களுடைய இருதயம் இருளாக போகக்கூடாது, எங்களுடைய ஆத்மா இருளடைய கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவரை மகிமைப்படுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள அவரை உயர்த்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவருடைய பெருமைகளை பேசுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆத்மா வாழும். ஹல்லேலூயா. அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆத்மா காலாகாலமும் தேவனோடு வாழ வேண்டுமா, அல்லது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு குறைவாக காணப்பட்டோ அல்லது பலகீனமாக காணப்பட்டோ குற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா? நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரே வாழ்க்கை, ஆத்மா நிரந்தரமாக வாழக்கூடியது. அது எங்க போய் வாழப்போகிறது என்றுதான் கேள்வி இல்லையா? ஆத்மா நிரந்தரமாய் வாழக்கூடியது, அது நித்திய வாழ்க்கைக்கு ஆக உண்டாக்கப்பட்டது. அது தேவனோடத்திலே இருந்தால் அங்கே அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது, புலம்பல் இருக்காது. ஏனென்றால் தேவனே அவர்கள் நித்திய வெளிச்சமாயிருப்பார், தேவனே அவர்களை மேய்ப்பார். ஹல்லேலூயா. அப்பதான் இந்த சங்கீதம், நீங்க வாசிக்கிற சங்கீதம் சரியா இருக்கும். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். எப்ப? அவருடைய சமூகத்தில். இங்க பூமியில எல்லா பற்றாக்குறையும் உண்டு. வெயில் உண்டு, வறட்சி உண்டு, வெள்ளப்பெருக்கு உண்டு, இடி முழக்கங்கள் உண்டு, பூமி அதிர்ச்சிகள் உண்டு, பாதை நோய்கள் உண்டு, சொல்ல முடியாத வேதனைகள் உண்டு, பொருளாதார வீழ்ச்சிகள் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். ஏனென்றால் அங்கே ஒரு குறைவும் இல்லை. 40 வருஷம் நடந்தாங்கப்பா, செருப்பு தேஞ்சு போயில்லையா? இன்றைக்கு இந்த ஃபர்மாக்கள் கேள்விப்பட்டா யோசிப்பாங்க, என்ன மெட்டீரியல் அதுன்னு சொல்லி. 40 வருஷம் நடந்தாங்க, அவர்கள் பாதரட்சிகள் தேர்ந்து போகவும் இல்லை, வார் கூட அறுந்து போயில்லையா, உடுப்பு பழசா போயில்ல, என்ன மாக்க அது? இன்னைக்கு கடையில இருந்து வீட்டில் வந்தோடனே அளவில்லாம போயிடுது. கடையில வாங்கி அங்க போட்டு பார்த்துட்டு வீட்டை வந்தோடனே அளவில்லாம போயிடுது. ஒருக்கா துவைச்ச உடனே அதனுடைய கலர் மாறி போயிடுது, சைஸ் மாறி போயிடுது. அடுத்த நாளே போய் நிக்கிறீங்க திருப்பி கொடுத்து மாத்துறதுக்கு. ஹல்லேலூயா. இதுவே வேலையா போச்சு இப்ப. சோ கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப 4வது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது காரியம், சிலுவையிலே தேவன் அந்த வாசலுக்கூடாக எனக்காகவும் உங்களுக்காகவும் 4வது காரியம் உண்டை ஜெயம் எடுத்திருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் தயவு செய்து வாசிங்க.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுவிட்டப்பட்டதை காண்கிறோம்.
18வது வசனம்,
ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. கவனிங்க, என்னுடைய தேவன் சிலுவையில பாடுபட்டதுக்கு ஒரு காரணம், இன்னொரு காரணம் இருக்குன்னு தெரியுமா? ஏனென்றால் அவர் வந்து மனுஷார்த்தமாய் சகல வேதனைகளையும் அறிகிறவராக இருக்க வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய நீதியை விளங்கிக் கொள்ளுங்க இல்லையா? சூப்பர் ஹீரோவா வந்திருந்தா பின்னுக்கு பிசாசு சொல்லுவான், யோபுவை குற்றப்படுத்தின மாதிரி, நீர் அவரை ஃபுல் பவராய் இயேசுவை பூமிக்கு அனுப்பினபடியினாலே அவருக்கு சிலுவையில எந்த வேதனையுமே தெரியல. இது என்ன பெரிய விஷயம் சொல்லலாமா இல்லையா? அவனுக்கு பேரே குற்றஞ்சாட்டுறவன் தான், அவன் எங்கடா குற்றம் சொல்லாமன்னா இருப்பான். ஆக சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த இயேசு என்னையும் உங்களையும் மாதிரி மாம்சத்துல பலகீனராய் இருந்தால்தான் நானும் நீங்களும் உணர்வு அடைகிற மாதிரி, அதாவது ஃபீல் பண்ற மாதிரி, வருத்தத்தில் துன்பப்படுற மாதிரி, நோவுகளை அனுபவிக்கிற மாதிரி இல்லையா, உறவுகளால் துக்கப்படுகிற மாதிரி, அப்படி ஒரு சரீரத்தில் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமான அளவுக்கு அவர் சின்னனாகணும். அதனால அந்த 9வது வசனத்தை வாசிக்க சொன்னேன். தேவனுடைய கிருபையினாலே, ரெண்டு காரியத்தினாலே, யாருக்கு? யூதர்களுக்காக மாத்திரம்தான் இந்த தேவன் சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. அதனால இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இதுல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும். இயேசு மரித்தது எதுக்காக? ஒவ்வொருவருக்காகவும். யூதர்களுக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இஸ்லாமிய சகோதரனுக்காகவும், இந்து சகோதரனுக்காகவும், புத்த மத சகோதரனுக்காகவும், இன்னும் உலகத்தில் என்னென்ன மதங்களை இன்றைக்கு பின்பற்றி எந்தெந்த அறியாமலே இருந்தாலும், எந்தெந்த இருளிலே இருந்தாலும், ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து உத்தரித்திருக்கிறார். அந்த தமிழ் அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, உத்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் அல்ல, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் அல்ல, அவர் உத்தரித்திருக்கிறார். நான் இப்படி நினைக்கிறது உண்டு, உங்களுக்கு வியாதின்னு சொல்லி அவர் வந்து உங்களுக்காக அவர் கையை வைத்து ஜெபிச்சு உங்களோட வியாதி போகும்போது அந்த வியாதி அவருக்குள்ள போறதா தான் நான் எடுத்துக்கொள்றேன். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இருக்கா என்னிடத்துல இருக்கிற வியாதிய அவர் குணமாக்கும் போது அந்த வியாதியினுடைய பலகீனம் அவருடைய சரீரத்துக்குள்ள போயிட்டுதுன்னு நான் எடுத்துக்கொள்றேன். அப்ப எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார்? எழுதப்படாதது இன்னும் அதிகம் இல்லையா? எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார்? அப்ப அத்தனை பேருடைய ரோகங்களையும் அவர் சரீரத்திலான சுமந்தார் இல்லையா? வேதம் அப்படித்தானே சொல்லுது, எல்லாருடைய ரோகங்களையும் பாவங்களையும், பாவம் ஒரு பக்கம், அது வேற விஷயம். இப்ப ரோகங்கள் எல்லாம் என்னத்துல சுமந்தாராம்? சரீரத்தில். எங்களுக்கு வருஷத்துல வந்துட்டு போற ஒரு ரெண்டு வந்துட்டு போற வருத்தங்கள் வந்தாலே விழுந்து படுத்துடுறான். இங்க பாக்க இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதான் காய்ச்சல் எனக்கு கிட்ட வருதில்லப்பா அப்படின்னு சவரன்ட்ட சொன்னேன். சவரஞ்சினா சந்தோஷப்படுங்க, காய்ச்சல் உங்களுக்கு வரையிலேண்டு. உண்மைதான் இல்லையா? பெருமைப்படையில சரியா? கத்திரிக்கு சோத்திரம் இல்லையா? ஆனால் அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காகத்தான் ஒவ்வொருவருக்காகவும் அலலூயா. நானா இருக்க, நான் இல்லையா, நான் இல்லையா, நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்குடைய ரோகங்களையும் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அதனால நீங்கள் பாடுபடும் போது அவருக்கு தெரியும் அந்த காய்ச்சல் உங்களுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கிறது சொல்லி, அந்த தலையிடி எவ்வளவு வேதனையை கொடுக்கிறது, அந்த வயிற்று குத்து, அந்த மாரடைப்பு, இன்னும் தலை சுத்தல், கால் நோ, இடுப்பு நோ, உங்களுக்கு என்ன வியாதி எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றினுடைய வலியும் அவருக்கு தெரியும். அதை அவர் உத்தரித்து அதிலே ஜெயம் கொண்டு தேவனுடைய வலது பாரசத்திலே போயிருக்கிறார். அதிலே ஜெயம் எடுத்தவரா இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு அவரால் சொல்ல முடியும், எனக்கு தெரியும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யார் ஒருதருக்குமே ஹெல்ப் பண்ணாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாவற்றையும் அந்த வசனம் அழகா சொல்லுது. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அவர் தேவதூதனாய் வந்திருக்கலாம் ஐயா, அவர் தேவதூதனாய் வந்திருக்கலாம். சுகம் கொடுக்கிறதுக்கு தேவதூதனாய் வரலாம் தானே, அந்த வல்லமையோட வரலாம் இல்லையா? அழிக்கிற வல்லமைகள், காக்கிற வல்லமைகள் உள்ள தேவதூதர்கள் இருக்கும்போது சுகம் கொடுக்கிற தேவர்களை தேவன் உருவாக்க மாட்டாரா? முடியும். ஆனா அதுக்காக இல்ல, சொந்த நானே அதை உணர்ந்து கொள்வேன். ஆண்டவர் சொன்னார், ஏசாயால சொன்னார், உதவி செய்வார் யாருன்னு பார்த்தேன், ஒருதருமே இல்லை. கடைசியில என் தோளே பலமாகி என்னுடைய புயமே நானே என்ன அதுக்குள்ள தூக்கி போடுறேன், ஹெல்ப் பண்றதுக்கு ஒருதருமே இல்லப்பா, யாராவது எனக்காக போவாங்களா என்று பார்த்தா ஒருதருமே முன் வரையில, சரி எல்லாரையும் கேட்டு கேட்டு களைச்சு போய் நானே போறேன், நானே பலியாகிறேன், நானே உங்களுக்காக அந்த வியாதிகளை சுமந்து கொள்கிறேன். ஏனென்றால் உத்தரித்தது நிமித்தம் அவர் முடிசூட்டப்பட்டார். வியாதிகளை உத்தரித்தது நிமித்தம், வேதனைகளை உத்தரித்தது நிமித்தம், மனோபாரங்களை உத்தரித்தது நிமித்தம் இல்லையா, தனிமைகளை உத்தரித்தது நிமித்தம், தனிமையை கூட அவர் உத்தரிச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அவர் தனியே இருந்த நேரங்கள் எத்தனை தெரியுமா? இன்னைக்கு தனியே இருக்கிறாக்கு நீங்க புலம்ப வேண்டியது இல்லை. ஐயோ நான் தனியே இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்க புலம்பவில்லை. அந்த வேதனையும் அறிந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இன்னைக்கு நான் பேசுறேன். நீங்க அதை கவனிக்க வேணும். எப்பவுமே அவர் ஒரு பரிவாரத்தோட சுத்தி கொண்டு தெரியல. அவரை சுத்த எப்பவுமே ஆக்கள் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். வேதவசனங்கள் சொன்னாலும் அவர் தனிமையா இருந்த நேரங்களும் உண்டு. விசேஷமாக இந்த வேதனையான நேரத்திலே அவரை விட்டு எல்லாரும் ஓடிப்போனார்கள். அவரை விட்டு எல்லாரும் ஓடிப்போனார்கள். ஏசாய சொன்னார், ஓடிப்போனது மாத்திரமில்ல, அவர் எங்கே எங்களை அடையாளம் கண்டு விடுவார்னு சொல்லி எங்கள் முகங்களை மறைத்துக் கொண்டோம். எங்கள் முகங்களை மறைத்துக் கொண்டோம். தப்பித்தவரை இவர் கண்டா இவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். தெரிஞ்சாள் வார தெரிஞ்சாளுக்கு நான் அவர் என்ன கண்டா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். வேற யார் மாதிரி அப்படியே திரும்பி போடுது. அதை விட வேற என்ன வேதனை வேணும்? கஷ்டப்படுகிற நேரத்தில் நல்லா நெருங்கின ஒரு ஆள் வந்து என்னை வேறு யாரோ மாதிரி காட்டிக்கொண்டா என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. அந்த கஷ்டத்தை விட இதுதான் உங்களுக்கு பெரிய வேதனையா இருந்திருக்கு இல்லையா? அறிவோ சில பேர் ஏத்தாப்புல வருவாங்க, ஏதோ உண்மையிலேயே யோசனையில போவாங்க. அந்த யோசனை பெருத்த போது என்ன நடக்கும்னு கண் இப்படி பார்க்கும், ஆனா எதிரில் வர்றது யாருன்னு தெரியாது. சில நேரங்களில் தற்செயலா அப்படி நடக்கும். அதே அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது ஏத்தாப்புல வாராக்கள். என்ன நீங்க கண்ணும் காணாத மாதிரி போறீங்க என்ன? இப்ப கஷ்டத்துல இல்ல, சாதாரணமா தான் வாரார் முன்னுக்கு இருக்கிறவர். ஆனா அந்த ஒரு சூழ்நிலையே கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. இன்னும் இவர் இன்னும் இவர் கண்டுட்டு காணாம மாதிரி போற பிரைஸ் லோட் சொல்ல இல்லைன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு சபைக்குள்ள. அவர் ஏதோ யோசனையில போயிருப்பார், வேணுமென்ற செய்யாம இருந்திருக்கலாம் இல்லையா? பிரைஸ் லோட் சொல்ல நீங்க போய் பிரைஸ் லோட் சொல்லுங்க. கிலோமீட்டர் இல்லையா இருக்குது சபை? அவர் சொல்லாட்டி அவர் சொல்லாட்டி நீங்களா எழுப்பி போய் கை கூட பிரைஸ் லோட் சிஸ்டர் கலைச்சு கலைச்சு சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்கன்னா மூணாந்தரம் நானே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படியும் தப்ப முடியாது சொல்லிடுவோம் சொல்லி. அதத்தான் அந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த அவர் என்ன சொல்லுது பதினெட்டுல,
அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
இந்த பதினைஞ்சு சொல்லுது, அதையும் வாசிங்கம்மா.
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார்.
பதினாறையும் வாசிங்க.
ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமன் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
ஹல்லேலூயா. நோமலா விழுந்து போன தூதருக்கு உதவியா கை கொடுத்திருக்கலாம். பழைய ஸ்டேட்டஸுக்கு வாங்கப்பா, சரி செய்ததை செய்துட்டீங்க, ஆண்டவருடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க எங்கட குரூப் இல்லையா, நீங்க எங்கட சாதி இல்லையா, நீங்க எந்த சாதி? இலங்கை தமிழருக்கு தான் ஒரு புத்தி, எங்க இருக்கிறாக்களையும் ஒரு நல்ல மரியாதையா கதைக்கிறது தெரியாது. கடற்கரை பக்கம் இருந்தா கரையா ரெண்டுவான், அதுக்குள்ள இருந்தா பள்ள ரெண்டுவான், ஏதோண்ட சொல்லிக்கணும். அப்ப எங்க இருக்கிறாக்கள் மனுஷன் ரெண்டு இருக்கணும் தெரியாது. நம்ம கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள அதான் அந்த நாட்டை அப்படி போட்டு ஆட்டி விட்டாங்க முடிச்சு கொஞ்ச நாள். அப்படின்னு திருந்தின மாதிரி இல்ல, கர்த்தர் வந்தா திருத்தோம் இன்னொருக்கா. ஏன்னு சொன்னா தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிற ஒரு தேவன் கதரை கூப்பிடும் போது, அது அந்த வசனத்தை வாசிங்க நீங்க மத்தேயு 27:46.
ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாபா சமத்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார். பாருங்க, தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் வந்தபோது தேவனாலேயே அவரை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. பரிசுத்தர் அவ்வளவு நேரமும் இயேசு கிறிஸ்துவுக்காய் இறங்கின அந்த தகப்பன் ஒரு விசை தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அப்படி மறைத்த உடனே அவ்வளவு நேரம் இருந்த அந்த வேதனை அவருக்கு பெரிசாக தெரியல. ஐயோ ஆணி அடிக்கிறாங்களே, ஐயோ தலையை போட்டு துளுக்கிட்டு போறாங்களே, ஐயோ எனக்கு தெரிஞ்சாக்கெல்லாம் தூர போயிட்டாங்களே என்று சொல்லி அவர் கதற இல்ல. அவர் கதர்னு ஒரே கதற இதுதான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உம்முடைய பிரசன்னம் இருந்தால் மாத்திரம் போதும். இந்த பாடுகள் எனக்கு ஒன்றும் பெரிதில்லை. இந்த சிலுவையில நான் சரீரத்தில் அனுபவிக்கிற உத்தரிக்கிற அந்த உபத்திரவங்கள் ஒன்றும் பெரியதல்ல. உம்மை நான் பார்த்து கொண்டிருந்தால் போதும், அதுவே என்னுடைய ஆறுதல். அந்த ஆறுதலையும் எடுத்து விட்டீரே ஆண்டவரே. அது அவருடைய கதறுதல். அநேகருக்கு இது சிலவழியில் தெரியல, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுனாலதான் கதறுதல். சிலுவையில ஏன் ஒப்பு கொடுத்திருந்ததுக்காக கதறுதல் அல்ல, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு என்ன வரவிட்டு இருந்ததுக்காக கதறல் அல்ல. மாறாக இந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற ஆறுதல், இந்த நேரத்தில் கூட எனக்கு இருக்கிற ஆறுதல், நீர் ஒருவர் தான். அந்த ஆறுதலும் போய்விட்டது என்று சொல்லித்தான் கதறுகிறார். ஆக அதனாலதான் நான் அந்த எபிரேயர் வாசிக்க சொன்னேன், பாடுபடுகிறவர்கள் இப்படி கதறாதபடிக்கு இல்லையா. கஷ்டப்படுகிறவர்கள் ஐயோ ஏ ஆண்டவரை என்ன கைவிட்டு சொல்லி கதறாதபடிக்கு அவர் தன்னை முதல்ல அந்த கதறலுக்குள்ளாக தன்னை கொண்டு போகிறார். அந்த கதறலின் உத்திரத்தை அவர் அனுபவிக்கிறதுக்கு காரணம் பாருங்க, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் மறிச்சிட்டா கதறாங்க. அது எத்தனை வயசா இருந்தாலும் சரிதான் இல்லையா, எத்தனை வயசுல மறிச்சாலும் அந்த கதறலுக்கு ஈடு இணை கிடையாது. எவ்வளவு வருஷமா தெரிஞ்சாலும் சாக போறாங்க, இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. சில வழியில சாவு கூட சில வழியில் விடுதலையா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் மனதில்லை. அவர்கள் எங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை, அந்த அனுபவங்கள், அந்த அன்பின் பிரயாசங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தை போட்டு பிழிகிறது. பிழிந்து அது ஒரு கதறலாக கண்ணீராக வெடிக்கிறது. அது அப்படி நடக்கலன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ஆபத்து. நான் அலையலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த மரணம் என்ன இறங்கினவர்களோ யாரோ செத்து அலையலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு அடுத்த பிரேதம் நான் தான் படாருன்னு பட்டன் விழுந்துருவேன் நான். அதை அழுதுறது நல்லது இல்லையா. ஏன், மரணம் என்ன, ஒரு பிரிவு. மரணம் என்ன பேர், அதுக்கு பேர் ஒரு பிரிவு. அந்த பிரிவு அது எங்க கொண்டு போகுதுன்றது வேற விஷயம், அது வேறொரு காரியம். ஆனால் மரணம் வந்து ஒரு பிரிவு. இப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அதுக்குள்ள ஒரு மரணம் வந்துடுச்சு, ஒரு பிரிவு வந்துடுது. அது கனநேரம் நீடிக்க இல்லை, இருந்தாலும் அதை கூட அவரால் சகிச்சு கொள்ள முடியல. அவர் கதறுகிறார். அதனால ஏண்டா பின்னுக்கு நாளைக்கு கதறாக்களுக்கு உதவி செய்யலாம் தானே, அப்பதானே உதவி செய்யலாம். கதர்ராக்களுக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? உமக்கு என்ன தெரியும் பிரிவை பற்றி? உமக்கு என்ன தெரியும் என்ன ஆறுதல் படுத்த வந்துட்டீரே, உன் பிரிவை பற்றி உமக்கு என்ன தெரியும்? நீர் எப்பவுமே பிதாவோட இருந்தவராள், பிதாவை நம்ம முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். எப்போவாவது பிதா உமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாரா? நீர் பிதாவை காணாம இருந்திருக்கிறீரா? கேப்பீங்கமா இல்லையா? கேப்பீங்க தானே. சும்மா சொல்றதா? இப்ப வந்து நீங்க ஒரு ஆள் தலையடினா எனக்கும் ஒரு தலையடி வந்திருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. நீங்க எனக்கு தலையடி பிரதர் அப்படின்னா ஆசிச்சா எனக்கு தெரியும் தலையடினா எனக்கும் ஒரு தலையடி வந்துருக்கு இல்லையா. ஆக பின்னுக்கு கதர்ராக்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காகவே ஏதோ தற்செயலாய் நடந்த காரியங்கள் அல்ல, அல்லது மனுஷருடைய ஆதிக்கத்தினாலே மனுஷருடைய வல்லமையினாலே அவர் மீது பிரயோகப்படுத்தப்பட்ட காரியங்கள் அல்ல இவைன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எல்லாவற்றையும் தெரிந்தே செய்தார், பரிபூர்ணமாக செய்தார் இல்லையா, முழு அன்போடு செய்தார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களும் அதுக்குள்ள இருக்கிறது, விளங்கிக் கொள்ளணும். தன்னிச்சையாய் சுயமாய் தன்னுடைய விருப்பத்தின்படி தனக்கு ஏற்றபடி தனக்கு செய்யக்கூடிய அளவுக்கு செய்தாண்டில்ல, பிதா எப்படி அதை விரும்பினாரோ, இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நடக்கணும் அவர் விரும்பினாரோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அவர் போனார். அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது, தூதர்களுக்கு கை கொடுக்கல அவர். தூதர்களுக்கு கை கொடாமல் அந்த வசனம் சொல்லுது, 14வது வசனம் வாசிங்க சிஸ்டர், தயவு செய்து இருக்க அந்த 2:14.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஏனண்டா அந்த 16-17 வாசிங்க தயவு செய்து.
அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது.
விளங்கிக்கொள்ளுங்க, எவ்விதத்திலும் அவர் எனக்கும் உங்களுக்கும் ஈக்குவலா இருக்க வேண்டும். விளங்குதுங்களா? அவர் வந்து எவ்வளவுக்கு அவர் தாழ்மைப்படுத்தினா தெரியுமா? எவ்வளவுக்கு தன்னுடைய உணர்வுகளை கொண்டா தெரியுமா? எவ்விதத்திலும் இப்ப வந்து இதுல இருக்கிறாக்களுக்கு இல்லையே வித்தியாசமான பவர் உள்ள ஆக்கள் இருக்கிறோம். ஒத்துக்கொள்ளணும், வெளிப்படையா ஒத்துக்கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்குது. சில பேர் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட வரைக்கும் சாப்பிடாம இருப்பினும், சில பேர் ஒரு நேரம் சாப்பிடாட்டிலே அப்படி சுருண்டு விழுந்துருவாங்க. சரியா? பாக்குறதுக்குதான் மலையா இருப்பாங்க, அது அவங்களுடைய இயல்பு அப்படி. சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் இப்படி மெல்லிசா இருப்பாங்க. என்ன மாதிரி சாப்பிட பார்த்தாலே இப்படி இருக்கிறாங்களும் இருக்கிறேன். சில பேர் சாப்பிட தேவையில்லை, சாப்பாட பார்த்தாலே என்ன மாதிரி இருப்பாங்க. சரியா? அப்படி இருக்கிறாங்களும் இருக்கணும். ஆனால் அவர் எல்லாரையும் மாதிரி, எப்படி எல்லாரையும் மாதிரி பலகீனராய், அதாவது அந்த பலகீனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸுக்கு தன்னை கொண்டு வந்தார். நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது, நீ உன்னத பலத்தில் இருந்தபடினால உமக்கு அந்த நோவு தெரியாதய்யா, உமக்கு அந்த வருத்தம்டா என்னன்னு தெரியாது, கஷ்டம்டா என்னன்னு தெரியாது, பிரிவண்டா என்னன்னு தெரியாது. நீ சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருந்தபடியா உமக்குண்டா அதுண்டா என்னண்டே தெரியாது, நோவண்டா என்னண்டே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உத்தரிக்கிறார். உத்தரிக்கிறது நல்ல வேர்டு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உத்தரிக்கிறது. அந்த சாவு சும்மா அவங்க சொன்னாங்க இவ்வளவு சீக்கிரமா செத்து போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சாவினுடைய வேதனை அவருக்கு முதலே ஸ்டார்ட் ஆயிடுது. நான் ஏற்கனவே சொன்னேன், அது கெச்சமேனியோ அதுக்கு முதலே தோங்கிட்டு வரியா? சரியா? உத்தரித்தார், மரணத்தை உத்தரித்தார், சிலுவையிலே அதை பரிபூர்ணப்படுத்தினார்னு சொல்லலாம் மனுமண்டா இல்லையா? அந்த சிலுவை வரைக்கும், ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் என்று வருது. வாசிக்க வேண்டி வந்தாலும் வரலாம். பாருங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் என்ன சங்கீதக்காரன் எழுதுறான், என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டி, இதெல்லாம் முந்தி அதுகளுக்காகவும் மரித்தார். இது ஏற்கனவே அந்த சகோதரன் முதல்ல சொன்னார், வசனங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த எழுதப்பட்ட வசனங்கள் நிறைவேற வேணும். எழுதப்பட்ட வசனங்கள் சும்மா இந்த படத்துல வர சினிமால வர வசனங்கள் மாதிரியோ அல்லது நாடகங்கள்ல வர வர வசனம் மாதிரியோ சாவைக்கு ரெண்டு வசனத்தை சொல்லிட்டு சாடுற மாதிரிக்கா எழுத இல்லை. சரியா? எல்லாம் அர்த்தத்தோட ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதுக்கு பின்னால சில அர்த்தங்கள் இருக்கிறது, அதை ஆராய்கிறவர்கள் அதுக்கு என்ன பேரா? ஆராயிராக்களுக்கு என்ன பேர்? மறைக்கிறது தேவனுக்கு மகிமை, ஆராயிறது ராஜாக்களுக்கு மேன்மை. அப்ப நீங்க அந்த வசனங்களை ஆராய்ஞ்சீங்கன்னா, அந்த மறைவின் பின்னணியில இருக்கிற சத்தியம் என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்வீங்களா இருந்தால் நீங்கள் ராஜாக்களாமே. உங்களை ராஜாக்களாக்கும்படிக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா! ஏன்னா அவர் ஒரு ராஜா இல்லையா? அவருடைய சகோதரன் சகோதரி நீங்க, நீங்க நீங்களும் ஒரு ராஜா இல்லையா? எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும், ஈக்குவல், சமநிலை. அவர் வெட்கப்படையில்லை என்னையும் உங்களையும் குறித்து, பலகீனமான என்னையும் உங்களையும் குறித்து அவர் வெட்கப்படையில்லை, முகத்தை திருப்பிக் கொள்ள இல்லை. இவரோட தெரிஞ்சது இவரோட சகவாசம் இருக்குன்னா மற்றாக்கள் என்ன பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி போவையில்லை. தேடி வந்து கை கொடுத்தார், தேடிக்கொண்டு திரிந்தார், கதவை தட்டி கொண்டு திரிந்தார் இல்லையா? தானாகவே வந்து சந்திக்கிறார், மரத்துக்கு மேல ஒளிச்சிருந்தாலும் இறங்கி வான்றார் இல்லையா? விளங்கிக் கொள்ளுங்க. அவர் வர்றதுக்கு முன்னால் அவசரப்பட்டு அடக்கம் பண்ணிட்டாலும் நாரதே என்று சொந்தக்காரர் சொன்னாலும் வெளியே வான்னு சொல்றார் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு காலத்துல ஊழியம் செய்ததெல்லாம் உண்மைதான், பின்மார்க்கமா போயிட்டார் பிரதர், அவரை கூட்டி இருந்த ஒன்னும் செய்ய முடியாது, இனிமே அவாவை கூப்பிட்டு ஒன்னும் செய்ய முடியாது இனிமே என்று சொல்லி அவங்களே அடக்கம் பண்ணி கொஞ்ச நாள் ஜெபிச்சிருப்பாங்க. இந்த பிரதர் கூட்டங்களுக்கு வர்றதில்லை, சகோதரி கூட்டங்களுக்கு வர்றதில்லை, கர்த்தாவே அவருடைய இருதயங்களே எழுப்புதலை கொண்டு வாரும். சரியா? உபவாச கூட்டத்தில் ஜெபிப்பாங்க, பிறகு வீட்டில் ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. உபவாச கூட்டத்தில் வேற விண்ணப்பங்கள் வந்தபடினால இதை நீங்க வீட்டில் கொண்டே வச்சு ஜெபிங்க, இது கொஞ்சம் பழசாயிட்டுது என்ன சொல்லி, கொஞ்ச நாள்ல துண்டங்கன்னு தெரியாது, ஜெபம் எங்கன்னு தெரியாது, போயிடும். இப்ப விசுவ அந்த சகோதரன் சகோதரன் முகம் கூட மறந்து போயிடும்னு வச்சுக்கொள்வோம். யாராவது பிறகு கேட்பாங்க ஒரு நாளைக்கு, அந்த பிரதர் ஒரு ஆள் இருந்தாரு எங்கூட சபையில, இப்ப அவர் கண்ணால காண்றதுல போடுக்கு, யா அவர் கொஞ்சம் பின்மாற்றமா போயிட்டார், பழையபடி பழைய இதழுக்குள்ளே போயிட்டார், சில விஷயங்களுக்குள்ள மாட்டுப்பட்டார், இப்படி போட்டுட்டார். ஒரு வசனம் இருக்கு, விடுதலை ஆக்கப்பட்டவன் பழையபடி பிடிப்பட்டா இன்னும் ஏழு போயிருக்கும், வேண்டாம், நாங்க உண்டை கிடைக்கிறக்கே பெரிய கஷ்டப்படுறாங்க, இது ஏழோட வந்துட்டு இருந்தா இங்க இருக்கிறதுல எத்தனை பிடிச்சிருக்கும், எல்லாம் சேர்ந்து ஆட துவங்கும் ரெண்டு சரி. கல்ல வச்சு நாங்களே மூடிடுவோம், நாரும் வந்ததுண்டா. ஆண்டவர் சொன்னார், கல் எடு, நீ தானே வச்சது கல்லு, கல்ல நீ எடு, கல்ல பிரெட்லன்னு சொல்றதுக்கு அவருக்கு பெரிய வேலை இல்லை, வச்ச கல்ல எடு, முதல்ல வெளியில வா, கட்டோட வந்தானவன், இவன் கட்டி வச்ச கட்டோட அவன் வெளியில வரான், சரியா? அப்புறம் அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் போயிட்டேன், லாஸ்டர் ஒளிம்பிட்டானாமே எப்படி இருக்கிறான்னு பாப்போம், முந்தி இந்த அதே லாஸ்டர் மாதிரி இருக்கிறானா? ஐயா என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, நானும் ஒரு லாஸ்டர் தான், அதனாலதான் இன்னைக்கு இந்த சொல்றேன், என்னையும் கல்ல வச்சு மூடியாச்சு ஒரு இடத்துல, உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு, மரண வாசல்களின் இருந்து என்னை தூக்கி விடுக்கிற கர்த்தாவே என்று சொல்லி தாவீது சொன்னார். அல்லேலூயா! மகிமைப்படுத்துங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ மகிமைப்படுத்துங்க, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, என் தேவன் என்னாலே அப்படி அறியப்பட்டிருக்கிறார், அவர் மரண வாசல் பாதாளத்தின் அழிவுக்கு நின்று என்னை விடுவிக்கிற தேவன், ஹல்லேலூயா! அப்படி நான் அவரை ருசித்திருக்கிறேன், என் தேவன் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார், நான் நல்லவனா இருக்கிறனோ இல்லையோ அவர் நல்லவராகவே இருக்கிறார், என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். வேகமாக ஐந்தாவது காரியம், அதே இவரையல்ல 12:2 வாசிங்க தயவு செய்து.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
ஹல்லேலூயா! பாருங்க, அவருக்கு முன்னால ஒரு சந்தோஷம் வச்சிருந்தாம், இப்ப ரேஸ் பந்தயம் ஓடுற ஆக்கள் இருக்கணும் இல்லையா, என்ன ஓட்ட பந்தயமோ என்னவோ, அல்லது இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இதெல்லாம் நடக்கும்போது அதனுடைய முடிவில் வெற்றி பெற்ற ஆளுக்குரிய பரிசை கொண்டு வந்து நடுவில் வச்சிருவாங்க, ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருவாங்க, கவனிச்சிங்கன்னா இருக்கு, முதல் நாளே கொண்டு வந்து வச்சிருவாங்க, அந்த அர்த்தம் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த பிரைஸ், சரியா? ஓட்ட பந்தயம் வந்தாலும் அப்படிதான், கப்ஸ் எல்லாம் வச்சிருக்கும், தெரியும், முதலே தெரியும், வெண்டா இது கிடைக்கும்னு தெரியும், திடீரென்று ஏதாவது விபராசிங்க கொண்டு கொடுக்க போறது இல்லைங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பா, அறிவிச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுதான், செகண்ட் பிரைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால பிதா அதுல ஜெயம் எடுத்து வந்தா என்ன பிரைஸ்ன்றத ஏசாயா 53 வாசிங்க, அப்ப வாசிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து 53 ஏசாயா 53:11
சிலுவையிலிருந்து
அந்த தரிசனத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்ன தெரியுமா, அந்த மரணப்பாடுகளை அவர் கடந்து தேவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது என்ன நடக்க போகிறது என்பதை அவர் தரிசனமாக காண்கிறார். அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. அநேகரை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு, அதான் அந்த வசனம் எப்படி சொல்லுது, தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறதை கண்டு, இன்றைக்கு நீங்களும் நானும் இதில இருந்து இப்படி பேசுகிறதை அவர் அன்றைக்கே கண்டு மனதில் நினைச்சிருப்பார், இந்த உபத்திரவம் வேண்டும் தான், ஏனென்றால் 2016 இங்கே இந்த 25 March மாதம் ஒரு கூட்டம் எசன் நகரத்தில் என்னுடைய இரக்கங்களை என்னுடைய தியாகத்தை சொல்லி தியானிக்கும். ஹல்லேலூயா. அப்படி இந்த மாதிரி இன்னும் எத்தனை கூட்டங்கள் உலகத்தில் நடக்குது எனக்கு தெரியாது. அந்த ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். கண்டு ஓகே, இது அதுக்கு பெருமதி. சரியா, இதே மாதிரி இன்னும் அநேகரை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுக்கிறார். ஆக நீங்களும் நானும் நீதிமானாகும்படிக்கு வழிகளிலே ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். ஏன்னா சாதாரணமாக நீங்களும் நானும் நீதிமான் கிடையாது இல்லையா, ஒரு அளவுக்கு தான் நீதிமான் இல்லையா. தேவன் எதிர்பார்க்கிற நீதி என்னிடத்திலும் உங்களிடத்திலே வாசமா இருக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. சில வேளையில கோபத்தில் நீதி செய்வோம். வேதவசனம் சொல்லிட்டு மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இப்ப நீ கோபத்தில் செய்வ, கோபம் மாறிட்டுனா செய்ய மாட்டாய். அவர் சொன்னதுக்காக நான் செய்யறேன். அவர் சொல்ற என்ன கேட்டுட்டாரப்ப, ஒரு கேள்வி வெக்க கேடு, நான் போய் செய்துட்டு வார். அடுத்த தடவை அவர் கேட்டா தான் செய்வேன், நான் இல்லாட்டி செய்ய மாட்டேன். ஆக நான் சாதாரணமாகவே நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீதியின் சிந்தனை உடையவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்தது போல ஞானஸ்தானம் கொடுக்கிறார் யோவான் ஸ்நானகன்னு கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வாரார். ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறும்படியா இருக்கும்போது நீ இப்படி பெறலாமா? அவர் சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் செய்வது எனக்கு ஏற்றதா இருக்கு. நீதி நடக்குதுன்னு தெரிஞ்சா, இருக்குன்னு தெரிஞ்சா தேடி போய் செய்கிறவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. விளங்கிக்கொள்ளுங்க, நீதி செய்யணும் என்று சொல்லி சொன்னால் தன்னிடத்தில் அது வரட்டும் என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர் அல்ல, தேடி போய் செய்கிறவர் தான் ஆண்டவர். இன்றைக்கு பின்னால இன்னைக்கு நீங்க யாரும் எனக்கு யாரும் எதுவும் சொல்ல இல்லை, நீங்க என்ன குறைநிக்க கூடாதுன்னு நான் இப்ப சொல்றேன்னு சொல்லி நீ பின்னால முன்னால தெரிஞ்சு, பிரதர் இவ்வளவு ஆளும் சேர்த்துக்கு வாரீங்க, திருமுழுக்க பத்தி ஏதாவது ஒரு யோசனை பண்ணீங்களா? பாப்பம் பிரதர், இப்ப என்ன அவசரம்? நான் என்ன பாவம் செய்த முதல் அதே விளங்கல் எனக்கு. ஞானஸ்தானத்தை குறித்து பாவம் செய்தனா இல்லையான்னு யோசிக்கவே தேவையில்லை. சரியா, நீங்க செய்யாட்டிலும் செய்தது கூடவே வருது, எங்கே இருந்தோ என்றபடியா எடுத்து தான் ஆகணும். இதுக்கு வேற விதிவிலக்கு கிடையாது. நான் என்ன பாவம் செய்தேன் சுவிசேஷம் சொல்லும்போது அல்லது இயேசுவை பற்றி சொல்லும் போது அநேகம் சொல்றது, ஏன்னா அவர்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு பொருத்தமான வசனம் இவர்கள் செய்கிறது இன்னென்று அறியார்கள், அப்படிதான் நான் நினைக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உண்மையிலே தெரியாது நாங்க யாருக்கு என்ன தீங்கு செய்தோம். இதுதான் கேள்வி, இது நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி. நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? வேதம் சொல்லுது, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசல் படியில கேம்ப் பண்ணி இருக்கும். வாசலை திறந்தோடனே நீ பாக்குறதுக்குள்ள உள்ளு கோடியிருக்கும். அது காத்து மாதிரி, எப்படி வாசக்கதவை திறந்தோடனே பாவம் வாசல்ல படுத்திருந்த பாவம் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள ஓடிடும். நீங்க கண்டிருக்க மாட்டீங்க, மேல பாப்பீங்க, யாரா பெல் அடிச்சு ஒருத்தர் அது கீழால போயிருக்கும், போய் அது உள்ளுக்குள்ள செட்டில் ஆயிடும். அதை நீங்க வெளியில துரத்து, அதெல்லாம் பெரிய கஷ்டம். ஆக நன்மை செய்யாவிட்டால், நன்மை செய்து கொண்டே இருந்தால்தான் பாவம் என்னையும் உங்களையும் அணுகாது. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். தேடி போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார், சொல்றார் இப்ப எனக்கு இடம் கொடு, இந்த நீதியெல்லாம் நான் செய்யணும். பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் படுத்துக்கிறானா? சரியா, சரிப்பா, நீ சும்மா தானே இருக்கிற? தேவதூதம் வரைக்கும் முதல்ல அவனை பிடிச்சி தள்ளி விடுத நீங்க, பிரச்சனை முடிஞ்சது. அவன் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சரியா, உனக்கு ஹெல்ப் பண்ண அவனுக்கு ஒருத்தரும் இல்லையா? சரியா, என்னபடினால நீ இப்ப சும்மா தானே இருக்கிற, ஃப்ரீயா தானே இருக்க, போய் அங்க இருந்துட்டு தேவதூதன் வரைக்க முதல்ல அவனை பிடிச்சி தண்ணிக்க தள்ளி விடு. சரியா, அவன்கிட்ட பிரச்சனை அவனே பார்த்துக்கொள்ளட்டும். சோ முடிஞ்சது விஷயம். தேடி போறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வாயின் அறிக்கையை கேட்கிறார். அவன் குறையும் சொல்லி காட்டுறார். அவன் உடனே கேள்வி என்ன, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் உடனே எடுத்தான் ஒரு பாட்டு பாருங்க. இப்படிதான் ஆண்டவரே ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஒருத்தனும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அங்க வந்து படுத்திருக்கிற எல்லாரும் வியாதி இல்லாம ஆக்களை கூட்டிட்டு தண்ணியில இறக்குறக்க படுத்திருக்கிறான். எவன் முன்னுக்கு முதல்ல பாயவான்னு தான் படுத்திருக்கிறான். அப்ப இந்த வருஷம் நீர் போகும் பிரதர் சொல்லி கூட்டின பிறகு அங்க ஒருத்தருமே இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஏசு தேடி போறார். சரியா, நீ குறை சொல்லிக் கொண்டிருக்காத மத்தாக்கள். சரியா, உன்னை குணமாக்குறக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், அவரை கடைச்சி விளையாடி செய்தான். இல்ல நான் தண்ணிக்கு இறங்கித்தான் சுகமாவேன் அடம் பிடிச்சா இருக்க வேண்டியதான். சில பேருக்கு அதான் போகணும். எது தண்ணிக்கு இறங்கித்தான். ஒருத்தர் அங்கிருந்து வந்தார், வருத்தத்தோடு வந்தார். இவன் நான் போய் அங்க எழுதுற முங்கிட்டு போப்பாண்டு. அட என்னது, நான் வரைக்கு அதுல என்னோட வந்தவங்க செய்த வேலையை பார்த்தாலே அந்த தண்ணிக்கு இறங்கலாது. இவன் போய் திருப்பியும் அந்த தண்ணிக்கு இறங்க சொல்றான். என்ன இவனே தொட்டு தடவி ஏதாவது செய்வான்னு பார்த்தா அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லி எங்களுக்கு இருக்குது. இப்படியான சிஸ்டத்துக்களாலதான் எங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது, முன் யோசனை. ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கிறார்களா நாங்கள். சரியா, கர்த்தர் இப்படித்தான் உனக்கு தருவது, இப்படி தாரணு சொன்னா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வேணும், என்ன வேணும், சுகம் வேணும். ஆண்டவர் சொல்ற பாருங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட். ஒரு சந்தோஷத்தை பிதா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வைக்கிறார், ஆத்ம ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பார்த்தோன்னே இயேசு சொல்றார், இந்த பாத்திரத்துக்குள்ளால நான் போய்தான் ஆகணும். இந்த பாத்திரத்தின் பாடுகள் இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இதை நான் அனுபவிச்சே ஆகணும். நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் சவுக்கடி வாங்கி இருக்கிறேன், என்னை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க. இருந்தாலும் அது பெருமதி பிதாவே, உங்களுடைய அன்பின் நிமித்தம், நீங்க இந்த பூலோக மனுஷருக்காக நீங்க ஏற்படுத்தின நிமித்தம், உங்களோட மகிமைக்காக நான் செய்துதான் ஆக வேணும். ஏனென்றால் உங்களுடைய அவருடைய நாம மகிமைக்காக குமாரன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் நானும் நீங்களும் இன்றைக்கு மனுஷரா மதிக்கப்படுறதுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. இல்லாட்டி கேவலமா இருக்கும் எங்கிட்ட இல்லாம. நானும் நீங்களும் கொஞ்சம் எண்ணப்படுகிறவர்களாய், இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியுள்ளவர்களாய் இல்லையா, ஒரு ஒரு இல்லையா, எங்களோட பாவங்கள் மேல யோசிச்சு பாருங்க. எங்களுடைய சிந்தனைகள் எங்கள் பாவங்கள்லாம் வெளியரங்கமா தெரிஞ்சா யாராவது எங்களோட சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிதல் சிறங்கு பிடிச்சாலே கொஞ்சம் தள்ளித்தான் போவாங்க. இது என்ன தொத்து வியாதியான்னு கேட்பாங்க. ஆக எங்களுடைய இருதயத்தினுடைய கொடூரம் எல்லாம் வெளியில தெரியும்னு வையுங்க. நான் யோசிக்கிற யோசனை எல்லாம் இந்த தலையை சுற்றி எழுதி இருந்தேன்னா என்னோட ஒருதரும் சிநேகிதமா இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த என்ன உங்களை அவர் என்ன செய்தாராம், நீதிமானாக நீதிமானுடைய சந்ததியில கொண்டு வந்து சேர்க்கிறார். என்னுடைய நல்ல ஆண்டவர். அதுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறார், தாகமாயிருக்கிறேன். என்ன தாகம், ஆத்ம ரட்சிப்பின் தாகம். தண்ணி வேணுமென்றதுக்காக அவருடைய தாகம் அல்ல. அவர் சொன்னார், நானே ஜீவ தண்ணீர், என்னை பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது. அவன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுள்ள நதிகள் ஓடும். அது போகிற இடமெல்லாம் பசுமையும் புரட்சியுமாயிருக்கும். அந்த இசைக்கியல் எடுத்து வாசிங்க. அது ஜீவ தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும். ஜீவ கனிகள் உண்டாயிருக்கும். அந்த நீரிலே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அதுல சுத்தி இருக்கிற எல்லாமே பிழைக்கும்படிக்கு, அதனால பிழைக்கும்படிக்கு ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த வழியில. அது எங்கிருந்து புறப்படுதா, அந்த ஜீவன் நீரூற்று தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து பாயுது. இன்னொரு வழியை உண்டாக்குறார், நீதிமானாக்குற ஒரு வழி. ஆறாவது வேகமா, 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு புருள் ஒன்று கேட்டிருக்கோம். நான் நோம்புல இந்த வசனம் வாசி கேட்க, ஒரு தரம் சுகமா இல்ல போடக்கு. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். குணமாவீர்கள் இல்லை, குணமானீர்கள். ஆக சுகத்தையும் அவர் கொடுத்துட்டார். இருந்தாலும் வருத்தம் இருக்கு. அப்ப இந்த வசனம் வேறுபட்டதா? இந்த வசனத்துல ஏதாவது பிழை இருக்கா இல்லையா? ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லலாம்? நான் வாசிக்கிற விதத்தில் பிழை இருக்கா? இன்னும் அறிவு பெருத்தாக்கள் சொல்லுவாங்க மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை பயிற்சி அப்படின்வாங்க. ஒன்றிலேயுமே பிழை இல்லை, ஒன்றிலேயுமே பிழை இல்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்றும் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தம்முடைய சரீரத்திலே எங்களுடைய பாவங்களை சுமந்தது உண்மை. அதனால உண்டான காயங்கள் ஆறப்பட வேண்டும். வணங்குங்களா? தழும்பு எப்படி வரும் தெரியுமா? காயம் ஆறினாத்தான் வரும். தழும்பு எப்படி வரும்? காயம் ஆறினாத்தான் வரும். காயம் ஆற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏன் காயம் ஆறாம இருக்கு சொல்லுங்க? கேள்ல இருந்து ஒரு சத்தத்தையும் காணும். அங்க சொன்னது புளியா போச்சு. இப்ப நான் செய்த கேள்னாக்கள் மௌனமா இருக்கிறாங்க. நான் இவரை அறியேன், இவர் யார் அங்கிருந்து பிரசங்கம் பண்றாள் இருக்கிறீங்க. தோமா கைய காயத்துல போட்டார். இப்ப கைய காயத்துல போட்டா காயம் ஆறுமா? திண்டிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஆறுமா? அவிசுவாசமா இருந்தீங்கன்னா காயம் ஆறுமா? தழும்பு எங்கேருந்து வரும்? அப்ப விசுவாசித்தான் காயம் ஆறும். ஆமாண்டவரே, நீர் எனக்காக காயப்பட்டிருந்த மனதில் விசுவாசித்தான் அந்த காயம் ஆறும். அதுக்கு பிறகுதான் தழும்பு வரும். தழும்பு வந்தால்தான் நான் குணமாவோம். குணமாற வல்லமை அவர் கொடுத்துட்டார், சிலுவையிலேயே கொடுத்துட்டார். விசுவாசிச்சதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது என்னுடைய கையிலையும் ஊட கையிலையும் தான் இருக்கு. இயேசுவினுடைய தழும்புகளை சிலுவையிலே அவர் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக அந்த காயங்கள் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி அதை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் அந்த வியாதிகளின் மேலே தேவன் உங்களுக்கு பெற்றுத்தந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா! தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. அவருடைய தழும்புகளால் குணமாறும் குணமாறும்னு சொல்லி நாங்கள் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்ல. அதை பிராக்டிஸ் பண்ணணும் நாங்க இல்லையா? பிராக்டிஸ் பண்ணணும். ஏதோ அன்றைக்கு இல்ல, இன்றைக்கும் அதை நினைவு கூற வேணும். எதை? அன்றைக்கு சிலுவையில அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் ரோகங்களுக்காகவும் காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார் என்றதை நினைவு கூற வேண்டும். திருவிருந்து நேரத்தில் நினைவு கூறுகிறோம். மாதத்துல ஒருக்கா ரெண்டு தரம் கொடுக்கிறபடினால ரெண்டு தரம் தான் நினைவு கூறுவோமா இல்லையே? நாள் முழுக்க அனுதினமும் நினைவு கூற வேண்டும். சரியா? சில பேர் சபைக்கு வருவாங்க. இன்னைக்கு திருவிழுந்திருக்கா? இந்த ஜாதிக்குள்ள திருவிழுந்திருக்காப்பா? அப்ப போகணும். சிலது வராது. திருவிழுந்திருக்கா? இல்ல, வேணும், அடுத்த போகும். சரியா? இப்படி ரெண்டு குரூப் இருக்கு, கேருபீன்கள் சேராபீன்கள். இந்த மாதிரி இது சேராபீன்கள், வராத பீன்கள், திருவிருந்த கேட்டுட்டு வராத பீன்கள். ஆண்டவருடைய கிருபை இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கிறாரு, அதை நினைவு கூறுறதுக்கு நானும் நீங்களும் ஒழிச்சு விடுவோமா? சரி, அப்படி என்னதான் என்னட்ட இருக்குது அதை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு விட்டு விட முடியாது. அப்படி என்னதான் என்னட்ட இருக்குன்னு கேட்கிறேன் நான். தெரியாது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ தவறு விட்டுட்டியா? பரவாயில்லப்பா, அதை என்னுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அதை அதுல பங்கு கொள், என்னுடைய ஐக்கியத்துக்கு வா. நான் உனக்காக போராடி ஒரு ஜெயமெடுத்து ஒரு வாசலை திறந்து வழிகளை உண்டாக்கி இருக்கிறேன் இல்லையா? அதுல சுதந்திரிக்கிறதுக்கு, அதுல நடந்து போறதுக்கு, அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு வா. இதையே காரணம் காட்டி மரத்துக்கு பின்னால போய் அன்றைக்கு ஆதாமும் மேவாளும் நான் நிர்வாணியா இருக்கிறேன் சொல்லி ஒழிச்சு கொண்டது போல ஒரு காரணமா காட்டி ஒழிச்சு கொண்டிருக்காத. நீ வெளியில வா, வா, என்னுடைய சத்தத்தை கேள், என்னோடு சேர்ந்து சஞ்சரி, பழையபடி நீ நானும் உலாவுவோம். அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஓடி போய் ஒழிச்சு கொள்றதில்லை அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை விரும்புகிறார். பூலோகத்தில் சமாதானத்தை உண்டாக்கி என்னையும் உங்களையும் உருமாற்றி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கி என்னையும் உங்களையும் அங்க போகக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாற்றி இல்லையா? இப்பதான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆண்டவர் எப்போ அதை கொண்டு வந்துட்டார்? அங்கிருந்து இலங்கையிலிருந்து இங்கு இருக்கிற யாரையும் மனமுடிக்கணும் சொன்னா ஒரு காரியம் செய்யணும், மணமகள் என்ன செய்யணுமா, பாசிய படிக்கணும், இங்க பேசுற பாசிய மணவாழ்ந்து இருக்கிற இடத்துல பேசுற பாசிய அங்க படிச்சுட்டு தான் வரணும். சரியா, பரலோகத்துல விசுவாச பாஷை தான் இருக்குது. சரியா, பரிசுத்தர்ன்னு சொல்லி மகிமைப்படுத்துற தேவனை ஸ்தோத்தரிக்கிற பாஷை இருக்குது. இங்க பேசாட்டில் அங்க ஸ்பான்சர் கிடையாது. சரியா, ஆண்டவர் போராடி இருக்கிறது உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்க ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணினது உண்மைதான் இல்லையா? அந்த வீட்டுக்கு எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா, ஒரு வீடு ரெண்டு எடுக்கணும்னு சொல்றாங்க. பொம்பளை வரணுமா, அவ வந்து வாழ்றது கேட்ட மாதிரி ஒரு வீடு எல்லாம் ஆண்டவரை கொப்பி பண்ணிதான் இவங்க எல்லாம் இந்த உலகத்துல இப்ப செய்யறாங்க. சரியா, உடனே இவரும் உடனே எல்லாம் ஓடி போய் எல்லாம் வேலை செய்து ஒரு வீட்டை எடுத்து கொஞ்சம் தளபாடங்கள் எல்லாம் போட்டு, சரி எடுத்துட்டேன், வேலையும் இருக்கு, என்னால அவா வச்சு காப்பாற்ற முடியும் என்று சொன்னோன்னு தான் அதுவா புள்ள உனக்கு பாச தெரியுமா? கேள்வி. ஆக ஆண்டவருடைய பிரயாசம் எதுக்கு தெரியுமா? தகுதி இல்லாத என்னையும் உங்களையும், சரி உங்களை என்ன சொன்னா உங்களுக்கு கோபம் இல்ல, என்ன தகுதிப்படுத்துறதுக்காக வந்தார். நான் என்னுடைய பொசிஷன்ல இருந்தே கதைக்கிறேன், ஏற்றுக்கொள்றாக்க நீங்க உங்களுக்கு ஹலோலியா சொல்லிக் கொடுங்க. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி கூட்டிட்டு போக வந்தார் இல்லையா? எல்லாம் செய்துட்டு தான் அவர் சொல்றார், எவ்வளவுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த வசனம் சொல்றார், முடிந்தது. இவ்வளவத்தையும் செய்து, சிலுவையில் செய்ய வேண்டிய சில காரியங்களையும் செய்து முடிந்தது என்று சொல்லி சொன்னார். அதுல ஒன்றை கூட அவர் தவற விட விரும்பவில்லை. பாடினீங்களே, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று ஒதுக்கல, முள்முடி வேண்டாம்னு சொல்லல. ஏப்பா ஆணிதான் அடிக்க போறீங்களேப்பா, இந்த முள்முடி வேணுமா, அதை விட்டுருங்களே, சரி உடுப்பியாவது விட்டுருங்க பாயன்ல, இப்படி அறகுறையா என்ன தொங்க விடுறீங்களே, நான் ஒரு யூதன், நீங்க இப்படி எனக்கு செய்யலாமா, என்ன அவமானப்படுத்தலாமா, சரி அடிக்கதான் அடிக்குவீங்க, கொஞ்சம் அங்க மூலையா கொஞ்சம் ஓரமா கொண்டு போய் அங்கால அடிங்களே, எதுக்கு இவங்க கள்ளதுக்கு மத்தியில கொண்டு என்ன அடிக்கிறீங்க, அவங்களும் நானும் உண்டா, நான் எங்க எப்பவாவது யாருடையாவது இச்சித்தது உண்டா, எங்கேயாவது கொண்டு போறனா, இப்ப இருக்கிற கோலத்திலேயே பாருங்க ஒன்றுமே இல்லையன்ட்டு. உலகத்தின் அதிபதி கூட வந்து வச்சு செக் பண்ணிட்டு போனான், ஏதாவது இருக்காண்டு, அவனும் என்னட்ட ஒண்ணும் கண்டுபிடிக்கல. அவ்வளவுக்கு என்னத்துல என்னை வெறுமையாக்கி கடைசியில சரீரத்துல இந்த உலகத்துக்குரிய மிச்சமாயிருந்த அந்த ரத்தத்தையும் வெறுமையாக்கி கடைசியில கடைசி குத்துக்கு குருதியும் ரத்தமும் கலந்து வந்துதான் வர்றதுக்கு. அங்க ரத்தம் இருக்கு இல்ல, மெடிசின் படிக்கிறாக்களுக்கு அது விளங்கும், அல்ல படிச்சாக்களுக்கு அது விளங்கும், ஊனம் என்று சொல்வார்கள், ரத்தமும் தண்ணியும் கலந்த கடைசி துளிகள். அருமையானவர்களே, என்னுடைய பேச்சில் நீங்க சிரிச்சிருக்கலாம், ஆனால் அந்த சிரிப்போடு கூட அல்லது சிரிப்புக்கு பின்னால முன்னால நான் சொன்ன சில காரியங்களை நீங்க நினைவு கூறணும். அவர் ஒரு கதவை திறந்திருக்கிறார், அவருடைய மரணத்துக்கூடாக அதுவரைக்கும் மனுஷருக்கு போக முடியாத ஒரு கதவு, ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அந்த வாசலுக்குள்ள போகும்போது ஏழு விதமான வழிகளை உருவாக்குறதை நான் காட்டுறேன், ஆறு காட்டித்தன், இப்ப நான் ஏழாவதையும் காட்டுறேன். தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் இதை வாங்கி கொள்ளுங்க. சிரிக்கீங்க வேணாம்னு நான் சொல்லுறேன், தேவசமத்துல சந்தோஷமா இருங்க, ஆனால் சந்தோஷமா இருக்கிற அதே நேரத்தில் சிந்தியுங்க, இந்த நாள் உலகம் கொண்டாடுகிறது போல ஏதோ ஒரு பண்டிகையின் நாள் மாத்திருந்தானா, அல்லது அதை விட மேலானதா, அந்த உணர்வு எனக்கு வேணும். இல்லாட்டி நீங்களும் நானும் வெளியிலே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு குடும்பமா இன்னையான் பயத்தாக்கு தந்ததுக்கா கத்திரிக்கு சோத்திரம் என்று போய்கொண்டே இருக்கலாம் இல்லையா? ஏழாவது, பிலிப்பியர் எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம்,
பிலிப்பியர் காணப்பட்டு மரணபந்தி பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நான் தேவனாகவே பூமிக்கு இறங்கி வந்து இந்த ஜனங்களை நான் ஆளலாம் அல்லது சேவை செய்யலாம் என்று சொல்லி யோசிக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவருக்குள்ள ஒன்றுமே இல்லாதபடி ஆக்கி ரத்தமும் இல்லாதபடி ஆக்கி இல்லையா அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர்களாலே குட்டப்படவும் மனுஷர்களால் மண்ணான மனுஷர்களால் எல்லாம் மண்ணான மனுஷர்களாலே குட்டப்படவும் மண்ணான மனுஷர்களாலே அடிக்கப்படவும் மண்ணான மனுஷர்களாலே கேவலப்படுத்தப்படவும் துப்பப்படவும் அசிங்கப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் அப்படிப்பட்ட ஒரு அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்து மனுஷ சாயலானார் பாவ மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவை வரைக்கும் கீழ்ப்படியல்ல சிலுவையிலே கூட அவர் கீழ்ப்படிந்தவராகத்தான் இருக்கிறார் விளங்கிக் கொள்ளுங்க சிலுவை வரைக்கும் போனவர் அதுவரை சிலுவையில் அடிச்சோன்ன உடனே அவரு ருக்ர தாண்டவம் ஆட வலிக்கிடாம சரியா இல்லையா அதான் சொல்லுவாங்க காலை மிதிச்சாதான் தெரியும் அது பாம்பா அது என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அது பேசாதான் இருக்கும்னு சொல்லி ஆக சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் மனுஷருக்கும் தாழ்த்தினார் ஆண்டவருக்கு மாத்திரமில்ல மனுஷருக்கு கீழேயும் அவர் போறார் அப்படிதான் நான் சொல்றேன் நான் அதைத்தான் பாக்குறேன் அதனால இல்லையா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தார் பூமியின் கீழானவருடைய முடங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் எதனால தெரியுமா கொஞ்சம் மேல போய் ஒரு வசனத்தை வாசிங்கன்னா இந்த 4-5 வாசிங்க சிஸ்டர் இருக்கா
அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தியே உங்களிலும் இருக்க கடவது
ஹல்லேலூயா அவனவன் தனக்கானவனைகளை மாத்திரம் அல்ல பிறருக்கானவைகளையும் நான் ஒரு காரியம் சொல்லுவேன் தெரியுமா கூட்டங்களை பற்றி நிர்ணயிக்கும் போது அதை பிளான் பண்ணுவோம் நாங்க பிளான் பண்ணும்போது சில யோசனைகள் வரும்போது நான் ஒரு யோசனையை கொண்டு வந்தாலும் உடனே அங்க இருக்கிறாக்களுடைய சூழ்நிலைக்கு போக ட்ரை பண்ணுவேன் என்னால் அது முடியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது இருந்தாலும் மற்றாக்கண்ட சூழ்நிலையில என்ன கொஞ்சம் வச்சு பார்ப்பனு இருக்கா கதைக்கிறதுக்கு முதல்ல இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அவங்களுக்கு முடியுமா முடியாதா இப்ப நான் சொல்லிட்டேன் பிரதர் சொல்லித்தாரேன்றதுக்காக ஓம்னு சொல்லிடுவாங்க அவங்க அன்பின் நிமித்தம் சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கு பின்னால என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதை மூடி மறைச்சிருவாங்க பிரதர் அவரு மன கஷ்டப்படுவார் அதே அந்த வில்லங்கத்தை பாப்போம் ஃபேமிலியாக இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் ஸோ இவைக்கு ஏதாவது கஷ்டமா இதால நான் ஒருத்தன் மட்டும் எனக்கு நான் தான் மாத்தி கொண்டு சுவோம் ஏன்னா நான் தனியாகவும் பெரிய ஆள் தனியார்னா பெரிய ஆள் எனக்கு நான் தான் அவையோட ஒத்து போறதுக்கு எனக்கு சுவமா இருக்கு அப்ப இது ஒரு ஆரம்பம் தான் இது இப்ப என்ன இதற்காக சொல்லல இது ஒரு ஆரம்பம் இது எனக்கு எடுக்கிறதுக்கு கனகாலம் சென்றது ஆரம்பத்தில் நான் தான் யோசிப்பேன் தனிய சரியா என்னுடைய யோசனை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நடைமுறைப்படுத்தினா என்னன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு காரணம் இந்த வசனம் தான் சொல்லிச்சுது அவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல உன்னாலே இயலும் மற்றவனாலே அதை இயலுமா போய் யோசிப்பார் எத்தனை மணிக்கு ஆராதனை வைப்பான் 8 மணிக்கா நீ 8 மணிக்கு வந்துருவ கிண்டவாகன் பஸ்ல ஏறுறார்கள் பிள்ளைகளை வெளிக்கிடுத்துறார்கள் இவையெல்லாம் அறிவினுமா 8 மணிக்கு உடனே நீ 8 மணிக்கு போயிருந்து ஜெபி போய் ஆராதனில் போயிருந்து கதவத்திலிருந்து பாஸ்டர் திறப்பு வாங்கிட்டு போயிருந்து ஜெபிச்சு ஆராதிச்சு கொண்டு அவங்க வர்றவங்க வர்றதுதான் வரும் ஸோ அப்ப நாங்க என்ன செய்யணும் மற்றவர்களை கொஞ்சம் புரிந்துணர்வு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்கள் மேலே இருக்க கடவுது. தயவு செய்து இந்த நாளில இந்த மாதிரியான சிந்தனைகளை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய விருப்பம். அதனாலதான் இப்படி திருவுளம் பற்றுகிறார். கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை மற்றவர்களுக்கு அது பொருந்துமா, மற்றவர்களால் அது இயலுமா? சரியா? அதுக்காக எல்லாத்த விருப்பத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாதுன்றதும் எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு யோசனைக்காகவாவது நீங்க அவர்களை ஒருக்கா நிறுத்தி பார்க்கறது நல்லது. இதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுவினும், இதுல எத்தனை பேர் இதனால பயனடைவினும், தயவு செய்து அதை கருத்துல கொள்ளுங்க. ஏன்னா இது என்னுடைய ஆலோசனை அல்ல, தேவ ஆலோசனை. இது தேவ ஆலோசனை. நாங்கள் தள்ளி விடுவோமா இருந்தால் தேவனுக்கு விரோதமா நாங்க நிக்கிறோம், கிறிஸ்துக்கு விரோதமா இருக்கிறோம், அவருடைய பாடுகள்ல இன்னொரு ஆணியை சேர்த்து அடிக்கிறவங்களா இருப்போம். விளங்குறீங்களா? உதவி செய்யறவருக்கு கை கொடுக்கணும். ஒரு சகோதரன் தனியே உதவி செய்யறாரா, தயவு செய்து அவருக்கு கை கொடுங்க. அல்லது அவருக்கு என்ன ஹெல்ப் வேணும், ஒரு டீயாவது ஊத்தி கொடுங்க, இப்ப என்ன வந்தது. அல்லது அவரை கொஞ்சம் பாராட்டுங்களேன், அதுவும் ஒரு காரியம் தானே. அவர் செய்யற வேலைய ஒருத்தரும் காணையிலேருந்து கூட அவர் சிறுவ கொஞ்சம் சோகமா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம். நீங்க அவர் தோல்ல தட்டி கொடுத்து, பிரதர் வெல்டன், நீங்க நல்லா செய்றீங்க பிரதர், அதுக்காக நீங்களே செய்யுங்கன்னு தட்டுறது இல்ல. சரியா? நீங்க நல்லா செய்யுங்க, நீங்களே செய்யுங்கன்னு. நீங்க இது வரைக்கும் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், அது அங்கீகரிக்கப்பட வேண்டியது. சிஸ்டர், நீங்க செய்தது நான் பார்த்திருக்கிறேன், அது அங்கீகரிக்கப்பட வேண்டியது. கர்த்தருடைய சமூகத்துல வெக்கம் இல்லாம நாங்க சொல்றோம். இதுல வெக்கப்படுறதுக்குன்னே இருக்கு. என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரியை நான் பாராட்டுறதுக்கு இதுல வெக்கப்படுறதுக்குன்னே இருக்கு. என்னுடைய ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காக வெக்கப்படாம இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்த போது, சரியா, எந்த விதத்திலும் என்னோட பெரியாக்களா இருக்கிற உங்களை பாராட்டுறதுல எனக்கு என்ன வெக்கம் இருக்க போகுது? யோசிங்க. இந்த நாட்கள்ல யோசி, இதை தியானிக்காம ஏழு வசனங்களை தியானிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. சரியா? அந்த ஏழு வசனங்களுக்கு கூடாக ஆண்டவர் திறந்திருக்கிற வாசல்களையும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் எங்களுடைய வாழ்க்கையில் என்பதையும் தியானிக்கிறதான் காரியம். கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களிலும் இருப்பதாக. தயவு செய்து எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு விசை தேவனிடத்தில் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் சகோதரன் நடத்துவார். கவனியுங்க, கொஞ்சம் வேகமா நான் ரிப்பீட் பண்றேன். நேரங்கள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒரு சகோதரனை போல இந்த காரியங்கள் பிரயோஜனம் உள்ளதென்ற நோக்கத்தோடு கூட நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இது ஒரு புதிதான காரியமும் அல்ல, நானும் நீங்களும் அறியப்படாத காரியமும் அல்ல. அறியாமையிலே இருக்கிறவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இது தேவ சத்தியம். அநேக தவறுகள் அறியாமையின் நிமித்தம் நடக்கிறது என்பதை என்னுடைய தேவன் இனங்கண்டு கொண்டு அதற்காக அவர் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தார், மன்னிப்பு கேட்டார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாத சூழ்நிலையிலே, பூலோகம் பாவத்தினாலே நிறைந்திருந்தபடியினாலே, அவர் எங்களை அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே அந்த பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். மூன்றாவது ஒரு சூழ்நிலை, அதாவது பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூமியிலே பிரிந்திருந்தவர்களை ஒன்று சேர்த்து யாரையும் தனியனாக விடாதபடிக்கு எல்லாரையும் ஆறுதல் படுத்துகிற எங்கள் ஆறுதலின் தேவன் உறவுகளை உருவாக்கி கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே புதிதான உறவுகளை பூமியிலே கட்டி எல்லாரையும் ஒரே குடும்பமாக மாற்றுகிற காரியத்தை அந்த சிலுவையிலே செய்தார். நான்காவது, நாங்கள் பரிதவிக்க கூடாதபடிக்கு, நாங்கள் கஷ்டப்படுகிற வேளையிலே திக்கற்றவர்களாய் போக விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாய், தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையும் உதவியும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய், தேவனிடத்திலிருந்து என்றைக்கும் அதை நெருங்கி சேர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். ஐந்தாவது, அவருடைய ஆத்தும பாரத்தினாலே, ஆத்தும ஆதாயம், அந்த சிலுவையிலே அவர் மரித்ததுக்கு காரணம் அநேகரை நீதிமான்களாக்கும்படிக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த கடமையை தொடர்ந்து செய்யாவிட்டால் சுவிசேஷம் சொல்லுகிறது நின்று விட்டால் கிறிஸ்துவினுடைய இந்த காரியம் வீணாய் போய்விடும். சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டும். புதிதான ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அதன் நிமித்தம்தான் தேவன் தம்மை உத்தரிக்க ஒப்பு கொடுத்தார். அதை நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது, என்றைக்குமே நிறுத்திவிடக்கூடாது. சபையில இடம் இல்லை அல்லது இதை விட பெரிய இடத்துக்கு போகணுமே சொல்லி கவலைப்படாதீங்க. தேவன் வாசஸ்தலங்களை உருவாக்குகிற தேவன். இதை விட பெரிய பெரிய இடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் நானும் நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாய் மறுபடியும் பாவத்துக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு பாவத்துக்கு ஒரு தரம் மரிக்கிறவர்களாய் நீதிமான்கள் ஆகும்படிக்கு அவர் சிலுவையிலே மரித்தார். கடைசியாக மரண பரியந்தம் தாழ்த்துகிறவர்களாய், அதாவது மற்றவர்களுடைய நலனிலே அக்கறை உள்ளவர்களாய் மற்றவர்களுடைய குறைவையும் கருத்திலே கொள்ளுகிறவர்களாய் கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரித்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அருமையானவர்களே, இதுல எந்த வசனம் உங்களோட இடைப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்துக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் உங்களுடைய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களில் அநேகர் அநேக காரியங்களை செய்யலாம், ஆனாலும் இதுல ஏதாவது ஒரு காரியம் விடுபட்டிருந்தால் தயவு செய்து, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன பாரத்தை கொடுத்திருப்பாரானால், உங்கள் கண்களை திறந்திருப்பாரானால், உங்கள் செவிகளை திறந்திருப்பாரானால், உங்கள் இருதயத்தை ஏவியிருப்பாரானால், தயவு செய்து அந்த சிந்தைக்கு நேராக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று மறுபடியும் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் மரித்தது வீணாக இல்லை பிரியமானவர்களே. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுக்கு முந்தினவர்களுக்காகவும் எங்களுக்கு பிந்தினவர்களுக்காகவும் மரணத்திலே தன்னை ஊற்றினார், மரணத்தை உத்தரித்தார், சிலுவையிலே பாடுபட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய மகா தகப்பனே, உங்களுடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே அன்பு கூறுறது என்னதென்று சொல்லி இந்த மண்ணான மனுஷர் அறியும்படிக்கு உங்களுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு தந்தீங்க சுவாமி. கர்த்தாவே, அநேக நேரங்களிலே உங்களுடைய சத்தியம் சொல்லுகிறபடி நாங்கள் அவருக்கு எங்களை மறைத்துக் கொண்டோம் ஆண்டவரே. பேசுகிறவருக்கு கேட்க மாட்டோம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாங்கள் ஓடி போனது உண்டே ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய ஆவிக்கும் முன்பாக நாங்கள் எங்கேயும் மறைவாக போவோம். ஆழத்திலே நாங்கள் படுக்கை போடக்கூடுமோ அங்கேயும் நீர் இருக்கிறீரே. பாதாளத்துக்கு நாங்கள் போகக்கூடுமோ அங்கேயும் நீர் வருவீரே. உன்னதத்துக்கு எங்களால் ஏற முடியுமோ? முடியாதே ஆண்டவரே. உண்மையல்லாமல் எங்களை உன்னதத்துக்கு கொண்டு போகிறவர் யார்? கர்த்தாவே, உம்முடைய சிந்தையை கொண்டு வாழ்கிற நாட்களிலே உமக்கென்று எதையாவது செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆத்துமாக்களையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை பலப்படுத்துங்க சுவாமி. எங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருத்தங்களை கொண்டு வாருங்க ஆண்டவரே. நிரந்தரமான ஒரு திருத்தம் கர்த்தாவே, நிரந்தரமான ஒரு திருத்தம் கர்த்தாவே. நீர் எங்களை உயிர்ப்பிக்க பண்ணுவீர். மண்ணோடு எங்களுடைய ஆத்மா ஒட்டி இருக்கிறது ஆண்டவரே. இந்த மண்ணோடு எங்களுடைய ஆத்மா ஒட்டி இருக்கிறது சுவாமி. நீர் எங்களை உயிர்ப்பிக்க பண்ணும். எங்களை ஜீவனுள்ளவர்களுடைய தேசத்திலே உம்மோடு கூட வாழ பண்ணும். வந்த பிள்ளைகள், கேட்ட பிள்ளைகள், இதயங்களை திறந்த பிள்ளைகள் இன்னும் இந்த இடத்திலே பலகீனமாயும் கர்த்தாவே உங்களுக்குள்ளே ஏக்கமாயும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். கர்த்தாவே, எல்லாரையும் உங்களுடைய பாதங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை சுகமாக்கும், நீர் எங்களை வர்த்திக்க பண்ணும், நீர் எங்களை கொண்டு காரியங்களை செய்யும். உம்முடைய நீர் பலவானா இருக்கிறீரையா. நாங்கள் உம்முடைய கையிலே அம்புகளாக மாற எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.